கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற இந்த வாய்ப்பிற்கு தேவனுக்கு நன்றிகளை தாழ்வோடு ஏறெடுத்து கூட நாம் கடந்து செல்வோம். இந்த நான்கு வகுப்புல கிறித்துவம் என்ற தலைப்பை நாம் தியானிக்க ஆரம்பித்த போது, கிறித்துவம் என்ற போதனையில மன்னிக்கணும், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் சம வல்லமை சம நித்தியம் சம மகிமையில மூவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள் என்ற அந்த போதனையை நாம் ஆய்வு செய்தோம், ஆராய்ந்து பார்த்தோம். வேதத்தில் அந்த திருத்துவம் என்ற வார்த்தை ஒரு முறை கூட காணப்படவில்லை. அந்த திருத்துவ கொள்கையை ஆதரிக்கக்கூடிய வசனங்கள் கூட ஒரு வசனமும் இல்லை. ஒரு வசனம் இருந்தாலும் அந்த வசனம் சேர்க்கப்பட்ட என்பதை நாம் நிரூபித்து அதன் மூலம் தேவனுடைய வசனத்துல அந்த வார்த்தையோ அந்த கொள்கையோ எங்குமே அந்த அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நாம் உறுதி செய்வோம். அதற்கு பின்பு நம்முடைய ஆராய்ச்சியை ஆரம்பிப்போம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று முதல் பாகத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே பரிசுத்த ஆவியை நாம் விசாரித்து பார்க்கும் போது அங்கேயும் கூட நமக்கு என்னதான் தெரிஞ்சது, இருந்த யுகத்துல சபைக்குள்ள நுழைஞ்ச ஒரு கள்ள உபதேசம். அந்த உபதேசம் என்னன்னா, அதாவது தேவனுடைய வல்லமையாகிய பெயனாகிய பரிசுத்த ஆவி என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஒரு நபராக மாற்றப்பட்டு ஆள் தத்துவத்துல போதிக்கப்பட்டு ஆள் தத்துவத்துல நம்பப்பட்டு அந்த இல்லாத பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜனங்கள் இன்னைக்கு முழு வைராக்கியத்தோட ஜெபிக்கும் அளவுக்கு அந்த என்ன விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்தவர்களுடைய ரத்தத்திலேயே உண்மை போயிடுது. இதை வந்து நாம எடுத்து போடுறது சாதாரண விஷயம் இல்லை சகோதர சகோதரி. ரெண்டு மணி நேரம் பலவீன மனுஷங்கள் நாம தேவனுடைய வார்த்தையை உதவி கொடுத்து ஐந்து முடிவு கூட நம்ம எடுக்கிற அளவுக்கு நாம தேவன் வழி நடத்துறோம். ஆனா சத்தியம் வேதம் தான் வெளிச்சம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய வசனமே சத்தியம் என்று நம்ம நம்பி நின்னோம்னா அது எப்படிப்பட்ட கள்ள உபதேசமா இருந்தாலும் சரி, அதனுடைய கோட்டை அரண் எல்லாமே அங்க தெரியப்பட்டு தேவனுடைய மெய்யான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. அந்த வகையில மூவர் ஒருவர் என்று நாம் ஆரம்பித்தோம். ஆனா முதல் பாகத்தின் முடியல மூவர்ல ஒருத்தர் இல்லை. இவ்வளவு நாள் பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் தேவன் நமக்கு கேட்க காண்பித்தார். டூப்ளிகேட் ஆல நாம் இன்னும் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு இருவர் இருக்கிறாங்க, இருவர் ஒருவர். இப்ப ரெண்டாவது பாகம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா கர்த்தர் இயேசு அங்க சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப ஆழமானது. இந்த வசனத்தின் மூலம் கிறிஸ்தவர்கள் மத்தியில என்ன மாதிரியான நம்பிக்கைகள் அங்க இருக்கு, இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு என்ன விசுவாசம் ஜனங்களுடைய இருதயத்தில் அங்க காணப்படுது, அது நாம் அங்க பார்க்கும் போது இது இந்த வசனத்தை அடிப்படையா வைத்துதான் எல்லோரும் என்ன நம்புறானா, இதாதான் இயேசு கிறிஸ்து தான். அப்ப தேவன் யாரு? இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து யாரும் இல்லையே தேவன். நாலு முறை கேட்டா கடைசியில யார் யாருமே தெரியாது சரிங்களா. அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் இன்னைக்கு அங்க போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதரர்கள். ஆனா எல்லாரும் இது நம்புறாங்க என்னன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில இதா வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் இதா அவர்தான் முதல் கூட ஆரம்பத்திலே சொன்னார் இல்லைங்களா. சோ என்ன மாதிரி கருத்துப்படி இருக்கா ஜனங்களுக்கு பத்தியில, பல ஏற்பாட்டின் காலத்துல இதா, அப்புறம் மாம்சத்துல வரும்போது குமார், உயிர் சொல்றதுக்கு அப்புறம் அவரே தான் என்னவா இருக்கிறார் பரிசுத்த. இதெல்லாம் பாருங்க, இன்னொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க சரி பரவாயில்ல. ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பிதாதான் கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசுவே பிதாவாகவும் தேவனாகவும் நாம் இருக்கிறார். அதனால தான் நாம் என்ன சொல்றோம், இயேசு என்ன சொல்றோம், இயேசுவை எப்படி நம்ம ரொம்ப நெருக்கமா கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவோம், என்னப்பா ஏசப்பா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்ல, அவ்வளவு க்ளோஸா போக முடியுமா, அதுக்கு வரை யோசிக்கணும். பரவாயில்ல, அவர் மேல வச்சுக்க நம்பிக்கை விசுவாசம் நாம தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஆனா கர்த்தர் இயேசுவை நாம் எப்படி அழைக்கிறோம் பாருங்க, ஏசப்பா ஃபர்ஸ்ட் ஜெபத்துல பிரதர்கள் எப்படி மென்ஷன் பண்ணாரு, இயேசு சுவாமி. அதோடைய அர்த்தம் என்ன, இயேசு சுவாமி நான் அவர் தான் தேவன் பாத்தீங்களா, வார்த்தையில இருக்குது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் இதுதான் நாம பார்க்கிறோம், ஏ தப்பா ஏசு சுவாமி. ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார் யோவான் 10:30, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப அதை எப்படி புரிஞ்சு கொள்றது, இப்படித்தான புரிஞ்சு கொள்ளணும், அதுதான் ஜனங்களுடைய வாதம். அவர்கள் அந்த இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க, கர்த்தர் இயேசுவே சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்று வேற அல்ல அப்படின்னு சொல்லும் போது, பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதா அப்படின்னாமோ இது யதார்த்தமா சொல்றோம். பார்க்கும்போது நியாயமா தான் இருக்கு, நியாயமா தானே இருக்கு, நியாயமா தான் இருக்கு. இன்னொரு வருஷம் கூட பார்த்தீங்கன்னா யோவான் 14:16 7-11
உண்மையிலே பிதாவும்
குமாரன் எப்படி இருக்கிறாங்க அது நாம் தெரிஞ்சுக்கிறது. நாம அவனுக்கு நான் ஒன்றா ஒன்றா இருக்கிறோம் என்று நீங்க சொல்றீங்க. அப்போ ஒன்றா இருக்கிறீங்கன்னா எப்படி அப்ப ரெண்டு பேரும் ஒரே நபரா இருக்கிறாங்களா, ஒரே சமமான வசதி வகையில இருக்கிறீங்களா? நம்ம கத்திரேசு கிட்ட கேட்போம், அவர் சொல்றது நம்ம நம்பலாமா நம்ப வேண்டாம், நம்பலாம் இல்லைங்களா? கத்திரேசு எது சொன்னாலும் கண் மூடி நம்பலாமா? அவருக்கு வேணா கண் மூடி நம்பலாம் சரிங்களா? அப்ப கத்திரேசு கேட்கும் பொழுது தனக்கும் பிதாவுக்கும் இருக்கும் அந்த ஒருமை குறித்து அவர் அழகா சொல்றார் வசனத்துல. வாசிங்க யோவான் 17 அதிகாரம் 21-22 ரொம்ப அருமையா பேசுறார். இது ஏற்கனவே போன பாடத்துல பார்த்த அதிகாரம் தான். யோவான் 17 அதிகாரம் கர்த்தர் இயேசு மிகப்பெரிய ஜபம் தேவன் கிட்ட செய்யறார். அப்படி ஜபம் பண்ணும் போது அவர் சொல்றார் பாருங்க, மறுபடியும் வாசிக்க வருஷம் 22, அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்கவும். அப்புறம் எதுக்காக ஜபம் பண்றாரா? அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நீர் எங்களையும் நான் உண்மையிலும் இருக்கிறது போல நம்ம அவர்கள் எல்லாரும் என்ன ஆகணும்? அவருக்கு பெட்டிஷன் என்னன்னா ஜெபம் என்னன்னா, அப்பா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கணும். அவங்களும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். நாம ஒன்னா இருக்கிற மாதிரி அவங்க எல்லாரும் நமக்குள்ள என்ன ஆகணும்? பயன்படுத்துறோம் அவருடைய சரீரமாக சபை எல்லாருமே என்ன ஆகணும்? எப்படி ஒண்ணுனா எல்லாரும் ஒரே தெரியுமா? பிதாவுல குமார் அவருக்குள்ள எல்லா சபை என்ன எல்லாருக்கும் ஒரே சரீரம் எல்லாமே இருக்குமா? அப்படித்தான் அவர் ஜெபம் பண்றாரு. ஆனா ஜெபம் அப்படித்தான் சொல்லிருக்கு இல்லைங்களா? அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நீங்க என்னும் நான் உங்களிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் என்ன ஆகும்? ஒன்றாகும். சொல்லும் போது நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது சகோதர சகோதரிகளே? அப்போ பிதா எல்லாருமே ஒரே தனியும் இருக்கணுமா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஒன்றா இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும், அதே போல அவர்கள் எல்லாரும் நமக்குள்ள ஒன்றா இருக்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐக்கியம் வேற எந்த விதத்துல ஒன்றா இருக்கணும்? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அதாவது வேற மாதிரி வார்த்தை சொல்லுங்க, கருத்து சொன்னீங்க வேற ஒருமைப்பாடு எதுல? வெரி குட். அவருடைய சித்தம் செய்யறதுல அவர் சித்தம் என்னவோ அதே சித்தம் தான் யாருக்குள்ள இருக்கு? ஏ சித்தம் தூக்குல அதே சித்தம் தான் யாருக்குள்ள இருக்கணும்? அவருடைய சபைக்குள்ள இருக்கு. அதாவது சிந்தையிலும் பார்க்கும் பொழுது பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரே சிந்தை தான் சரிங்களா? அதே சிந்தை தான் யாருக்குள்ளேயும் இருக்கணும் பாருங்க. அப்போ ஒரு பிதாவுக்கும் குமாரனுக்கும் சபைக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கு. எதுல? சிந்தையில, சித்தத்துல, கருத்துல, இதுலதான் ஒருமை போடும். ஒளிய இதுல இல்ல, சரீரத்துக்குள்ள இல்ல. பிதா பிதா தான், குமாரன் குமாரன் தான், சபை சபை நம்ம எல்லாம் ஒண்ணு சரிங்களா? ஆனால் கூட அந்த நபருக்கு நபர் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. எதுல வகையில் எந்த வகையில் ஒண்ணுன்னு சொன்னார்? ஒரே விசுவாசத்துல இருக்கும் இல்லைங்களா? நமக்கு ஒரே ரட்சணர் இருக்கிறார், ஒரே தேவன் இருக்கிறார், அந்த விசுவாசம் அவன் இருக்கும். ஒரு உரிமை இருக்குது, அந்த உரிமை எதுல இருக்கு எதுல இல்ல. சரீரத்தின்படி நமக்கு எல்லாம் ஒரே சரீரம் இல்ல, ஆளால் எப்படித்தான் இருக்கோம், தனி தனி பர்சனாலிட்டி. ஆனா சிந்தையில சித்தத்துல கருத்துல எப்படி இருக்கிறோம், ஒரே கருத்து ஒரே சிந்தை ஒரே சித்தத்துல இருக்கிறோம். அதே போல ஒரு காலத்துல அவங்க எல்லாம் கூட நம்மளுக்கு போலவே அந்த ஒரே சிந்திக்குள்ள அங்க வரணும். இதுதான் அந்த ஒன்ன, அந்த ஒருமை பாட்டு. இந்த அர்த்தத்துல தான் கர்த்தர் இயேசு அங்க சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம். வசன வாசிங்க மற்ற 7:21. சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ அந்த ஒருமைப்பாடு எதுல இருக்கணும், பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்றுவதில், பிதாவினுடைய சிந்தையில நம்ம அந்த ஒன்று பண்ணி இருக்கணும். அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதி முதல் இன்ன வரைக்கும் பிதாவும் குமாரும் ஒரே சிந்தையில தான் இருக்கான். அதே சிந்தைக்கு இப்ப யார் வந்து வழிநடத்தப்பட்டு வராங்க, கிறிஸ்தியனுடைய சரீரம் ஆகியா. ஏன் அவரை பின்பற்றணும், இதுல அவரை பின்பற்றணும்னா, அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நம்ம என்ன பண்ணணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும். அப்படி நிறைவேற்றும் போது பிதாவின் சித்தம் என்னவோ அதே சித்தம் தான் யாருக்கு இருக்குது, குமாரன் அதே சித்தம் தான் யாருக்கு இருக்குது, சரீரம் ஆகிய சபை. ஆனா பாருங்க, சித்தத்துலதான் ஒருமையோ ஒளியோ, சரீரத்துல அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இதாதான் குமாரன் குமாரன் தான், சபை வந்துட்டு சபை தான். அதுல கூட பார்க்கும் போது ஒருவருக்கும் தனித்தனி அங்கங்கள், தனித்தனி அங்கங்கள். இந்த கருத்தை வேறு ஒரு விஷயத்திலையுமே தேவர் அழகாக வெளிப்படுத்துறாரு. எங்கேனா ஆதி ஆகமம் 2:24 அவர் சொல்லும் போது இந்த கருத்துல தான் அவர் சொல்றாரு. கணவன் மனைவியோ தங்க தாய் வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்த எப்படி இருப்பாங்க, ஒரே மாம்சமாய் இருப்பாங்க. அப்ப பாருங்க, இங்க ஒரே மாம்சம், ரெண்டு பேர் ஒன்னா இருப்பாங்க, எப்படி நான் புரிஞ்சுக்கலாம் சரிங்க. கணவனும் மனைவியும் எப்படி இருப்பாங்க, ஒரே மாம்சம். அப்ப கல்யாணம் வாங்கி இல்லைங்க, வெளியே போகும்போது பஸ்ல ஏறி கண்டக்டர் எவ்வளவு டிக்கெட் கேட்கலாம், கண்டக்டர் ரெண்டு டிக்கெட் கேட்டா, சார் என்ன சார் புரியாம பேசுறீங்க, நேற்று வரைக்கும் நான் தனியா இருந்தா, இன்னைக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு நாலு பேர் எப்படி இருக்கிறோம், ஒன்னாத்தா இருக்கும் வசனம் தெரியுமா உங்களுக்கு, ராஜியாகும் 2:24 24 என்ன சொல்லுது, நான் ரெண்டு பேரும் எவ்வளவு மாம்சம், ஒரே மாம்சம்தான், ஒரு டிக்கெட் கொடுனா என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு தெரியல சொல்ற, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றா இருக்கோம். நான் தைரியம் செஞ்சு அது வந்து ரெண்டு பேரும் சரீரத்துல ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. பிதா தான் குமாரன், குமாரன் தான் பிதா. இல்ல மாறாத பிதா பிதா தான், குமாரன் இன்னைக்குமே குமாரன் தான். ஆனா ரெண்டு பேரும் சிந்தையில குற்றத்துல ஒருமை பட்டிருக்கிறாங்க. அதே போலதான் இந்த பூமியில கணவன் மனைவி இருப்பாங்க. இதே ஒருமை தான் இன் ஃபியூச்சர்ல பிதாவுக்கும் குமாருக்கும் சபைக்கும் மத்தியில அங்க இருக்கும் சகோதர சகோதரி. அப்போ பிதா தான் குமாரன், குமாரன் தான் பிதா என்பது அங்க மிகப்பெரிய தகவல் என்று நாம புரிஞ்சு கொள்கிறோம். இப்படி புரிஞ்சுட்டா உண்மையிலேயே பிதாவுக்கும் குமாருக்கு என்ன ஒரு அது நம்ம கேள்வி கேள்வி. பிதா பிதா தான், குமாரன் குமாரன், ரெண்டு பேரும் ஒரு போது ஒரே சரீரத்துல வர முடியாது. அப்படின்னா பிதாவுக்கும் குமாருக்கும் என்ன உறவு, எந்த மாதிரி ஒரு உறவு முறையில அவங்க இருக்கிறாங்க, இது நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. சரி, அதுக்கு கூட கத்திரிக்கிறத நம்ம பதில் சேரணும். தேவனுடைய வசனத்துல தான் நம்ம போய் அங்க சேரணும். அப்படி சேரும் போது ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 13:16. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். தன்னை பற்றியும் பிதாவை பற்றியும் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மெய்யாகவே மெய்யாகவே ரெண்டு முறை ப்ராமிஸ் பண்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் எஜமானை காட்டிலும் பெரியவனே அல்ல. இங்க யார் ஊழியக்காரனாம, யார் எஜமானாமா? கர்த்தரே சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன், சர்வன். யார் எஜமான்? பிதா. ஆச்சரியமா இருப்பார். இது கர்த்தர் தான் சொல்றாரு, நான் சொல்லல. நீங்க வேற யாரும் இருந்தாலும் கூட அவங்க சொல்றது இல்ல, கர்த்தரே சொல்றாரு. ஊழியக்காரன் எஜமான காட்டிலும் பெரியவன் ஆகவே முடியாதுன்னு போது எஜமான் இவர் யார் சொல்றாருன்னா, பிதாவாலியா தேவன். ஊழியக்காரன் யார் சொல்றாரு? தன்னை வந்து அவர் சொல்றார். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? அதே போல அனுப்பப்பட்டவன் அனுப்பப்பட்டவரை காட்டுல என்ன பண்ண முடியாது. யார் அனுப்பப்பட்டவர்? அப்ப அனுப்புனர் யாரு பாத்தீங்கன்னா, கிளியார பிரிச்சு காண்கிறாரு. ரொம்ப சிம்பிள்ங்க ட்ரூத், சத்தியம் ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம வந்து குழப்பாங்கிறதா சரி, சத்தியம் குழப்பமே குழப்பம். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு பாருங்க. பிதா அனுப்புனார், அவர் அனுப்பினவர், நான் அனுப்பப்பட்டவர். அனுப்பப்பட்டவர் என்னைக்குமே அனுப்புனவரை விட என்ன ஆக முடியாது, பெரியவரு ஆக முடியாது. இதெல்லாம் கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் தான் நம்ம சொல்றாரு. இதே வார்த்தைகள் வசனங்கள மேலும் உறுதிப்படுத்துற சில வார்த்தைகள் வாசிக்கலாம். ஏசாயா 53:11. பாருங்க, கர்த்தரே பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், என் தாசனாகிய நீதிபரன் தேவன். கர்த்தரே எப்படி சொல்றார், என் தாசன், என் தாசன் இங்கிலீஷ்ல வருதுன்னா, மை ரைட்டியஸ் சர்வன்ட், என்னுடைய நீதியுள்ள ஊழியக்காரன். கர்த்தரே தேவன் சொல்றார், என் தாசனாகிய நீதிபரன், அநேகர நீதிக்கு உட்படுவா. இன்னொரு வசனம் வாசிங்க, 52:13. இதுவும் அப்ப என்ன சொன்னார் தேவன், என் தாசன் இங்கிலீஷ்ல அப்போ பிதா தான் ஏசு, ஏசு தான் பிதா. நம்ம வல்லமை, நம்ம மகிமை, நம்ம நித்தியம் நாம் நினைப்போம் என்றால், கர்த்தர் இயேசுவே தன்னை பற்றி அந்த பேசுகிற வார்த்தைகள், என் பிதா என்னிடம் பெரியவர், அவர் அனுப்பினவர், நான் அனுப்பப்பட்டவர், அவர் எஜமான் தான், நான் ஊழியக்காரன். தேவன் சொன்னாரு, அவர் என்னுடைய சர்வன்ட், என்னுடைய ஊழியக்காரன். இல்ல ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப ஆச்சரியமான வசனங்கள். ஆனா இதுதான் நாம் சத்தியமாக எழுதணும். ஆனா இதோ இதையோட நெருங்கி வேண்டாம், இன்னும் இருக்குது ஆராய்ச்சி, தொடர்ந்து நம்ம அதை பண்ணணும். இன்னும் மேற்கூறியான வசனங்கள் நம்ம அங்க பார்க்கணும். சகோதரி ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 8:42 வசனம். இங்கேயும் கூட கர்த்தர் இயேசு அங்க தன்னை பற்றி சொல்றார். இல்ல 8:42 இங்க அருமே சொல்றாரு பாருங்க, கர்த்தர் இயேசு நான் சுயமாய் அப்படி வந்தேன் நினைச்சாங்க. நிறைய பேர் இதான் நினைக்கிறாங்க. என்னது அவர் மலை ஏற்பாடின் காலத்துல அவர் தாங்கிதான், அப்புறம் அவராய் ஏற்பாடின் காலத்துல குமாரனா வந்துட்டார். அவங்களுக்கு அவர் கொடுக்குற வசனம், நான் சுயமா வந்துதான் நீங்க என்ன பண்ண வேண்டாம் நினைக்க வேண்டாம். என்னை அனுப்பினவர் என் பிதாவே என்னை அனுப்பினார். என்ன அருமை பண்ணுங்களா, நான் ஒன்றும் சுயமா வந்த என்னை ஒருத்தர் அனுப்பினார். அவர் யாருன்னு அவர் இருக்கியோ பிதா, அவர் அனுப்புறனாலும் நான் என்ன இருக்கிறேன் இங்க வந்திருக்கிறேன். என்னுடைய அப்பா இருந்தாரு, ஒன்று யோவான் பண்ணிக்கணும். யோவான் 12:49 யோவான் 12:49 நான் வந்தது மாத்திரம் இல்ல, நான் பேசுற ஒருவர் வார்த்தை கூட நான் சுயமா நான் பேசவே இல்லை. நான் என்ன பேசணும் எப்ப பேசணும் இதெல்லாம் எனக்கு யார் சொன்னாங்க? மறுபடியும் வாசிங்க, எப்படி இருக்கிறேன்
இந்த 3 மணிக்கு மேல கிளாஸ் எடுக்கிறது பெரிய கஷ்டம். எல்லாம் இந்த கணசித்திரையின் ஆவி கூட, ஆவியான மறுக்குறை இல்ல, அந்த ஆவி கூட கடும் போராட்டம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் போராட்டம் ஜெயிக்கணும் மாசத்துல இருக்கு, சரிங்களா? அப்போ நான் யாருன்னா தேவனுடைய சிருஷ்டிக்கு எப்படி இருக்கிற ஆதி, நல்லா புரிஞ்சுங்களா? வருஷம் நான் யாருக்கு யார் சொல்றான் வருஷம் ஏன் சொன்னாரு, நானே தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி. அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்றேன், the beginning of the creation of God. தேவனுடைய சிருஷ்டிகள், அந்த சிருஷ்டிகளுக்கு ஆதி துவக்கம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை யார் சிருஷ்டித்து இருக்கிறான்? உண்மையா? உண்மையா? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்டிக்கப்பட்டவரான். இதெல்லாம் கேள்வி டம்மு டம்மு கிடைக்கணும் முதல்ல, அப்பதான் நமக்கு அந்த பாயிண்ட் அது இறங்கும். ஏன்னா அதான் சொல்றாரு, நான் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி, the beginning of the God creation. அப்போ தேவன் கிரியேட்டிவா சிருஷ்டித்தாரா? அப்படின்னா கிரியேட்டிவ் ஒரு சிருஷ்டியா? என்ன மாதிரி இருக்குது தாட்ஸ் சகோதர சகோதரிகளே? நாம் அப்படி கேட்கும் போதே சரி, இன்னொரு வருஷம் வாசிக்கலாம், கொலோசெயர் 1:15. இதுல நமக்கு தெளிவான விடை எங்க தரும்? கொலோசெயர் 1:15. பாருங்க, மறுபடியும் வாசனம் ஆரம்பிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய சத்யரூபம். யார பத்தி பேசிட்டு வரணும்? நல்லா புரிஞ்சுக்கலாம், தேவன் பற்றியா ஏசு பற்றியா? ஏன்னா ஏன்னா அவர் ஏசு அதரிசனமான தேவனுடைய சத்யரூபமும் அப்புறம் சர்வ சிருஷ்டிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல சிருஷ்டிக்கும் முதல்ல வந்துட்டார். அப்ப உண்மையிலேயே பேச யாரா? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி. அது உண்மையா புரியுதுங்களா? இங்க கூட என்ன சொல்றது, அவர் யாரா? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். நான் எல்லா சிருஷ்டியும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பு வந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர். அவ்வளோ முதோ சிருஷ்டி. இங்க தான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த 2 வசனங்கள் போதும், வேறுதான் நிறைய சொல்றோம். ஆனா இந்த 2 வசனங்கள் என்ன நிரூபிக்கலாம்னா, உண்மைதான், முதல் 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 சிருஷ்டி யாருனா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. சகோதர சகோதரி, இதுதான் நமக்கு இந்த வசனங்கள்ல நமக்கு அங்க தெரிய வரும். கர்த்தர் இயேசு தேவனுடைய சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றார். யோவான் 3:16. தம்முடைய ஒரே பேரான குமாரன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் யாராமா? கத்ராஜியா? கத்ராஜி இயேசு சொல்லும் போது என்னன்னு சொல்றாரு? தேவன் என்னுடைய குமாரன் சொல்ல என்ன சொல்றாரு? என்னுடைய ஒரே பேரான குமார். என்ன அர்த்தம் வாசிங்க? 1:18. யோவான் 1:18. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை என்ன சொன்னாரு? அப்போ கர்த்தர் இயேசுவுக்கு தேவன் என்ன பேர் வைக்கிறாரு? அவரை குமாரன் இல்ல, எப்படி சொல்றாரு? அவர் வெறும் குமாரன் எல்லாம் சொல்லாதீங்க. அவரை அவர் யாருன்னா என்னுடைய ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் இப்படி சொல்றாரு பாரு. இந்த வார்த்தை தேவன் யாருக்குமே சொல்லல, யாருக்கு மாத்திரம் தான் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் சொல்றாரு. ஆனா பாருங்க, தேவனுக்கு இவங்க ஒருத்தர் தான் குமாரன். பரலோகத்துக்கு தூதர்கள்லாம் யார் தான்? தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய புத்திரன் தான். யோசனை வாசிக்கிறோம், தூதர்கள்லாம் யார் தான்? தேவனுடைய குமாரன் தான். ஆதாம் யாரு? தேவனுடைய குமாரன். ஐந்தாம் அதிகாரத்துல ஆதாம் தேவனால் உண்டான. ஆதாம் யார் தான்? தேவனுடைய குமாரன். இவ்வளவு குமாரன் இருக்கும் போது தேவன் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவ மாற்றம். இவர் என்னுடைய ஒரே பேரான குமாரன். மற்ற குமாரர்களுக்கு கோபம் வரணும் வராது. ஒருவேளை நம்ம வீட்டுல நாலு பசங்க இருந்துச்சுன்னா யாரோ ஒரு பையனை சக்தி பிடிச்சி நீ ஒருத்தன் தாண்டா என் பையன் சொல்லுங்க, மூணு பேர் ஒரு மாதிரி முறைப்பாங்க. இப்ப நாங்களும் அண்ணாதையாப்பா கேட்பாங்களா? அதே மாதிரி எங்களையும் நீங்க தான் பார்த்துட்டீங்க கேட்பாங்களா? இத்தனை குமாரன் சேர்க்கும் போது தேவனே கண்டு ஏசம் மாத்திரம் சொல்றாரு, இவர் தான் எனக்கு ஒரே பேரான குமாரன். என்ன அர்த்தம் சகோதர சகோதரிகளே? இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அந்த தேவன் கர்த்தர் இயேசு பற்றி அங்க பேசும். ஏன்னா இந்த வார்த்தையில என்ன விளங்குதுன்னா, கர்த்தர் இயேசு தேவனுக்கு எப்படிப்பட்ட குமாரன், கர்த்தர் இயேசு தேவனுடைய சிருஷ்டிகள்ல எப்படிப்பட்ட சிருஷ்டி, அதனுடைய ஆழம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த வார்த்தையிலிருந்து தான் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இயேசு தேவனுக்கு அநேக குமாரர்கள் இருந்த போதிலும் தேவன் கர்த்தர் இயேசு எப்படித்தான் சொன்னார்னா, இவர் என்னுடைய ஒரே பேரான குமாரன். அர்த்தம் நாம் சில வசனங்கள் வாசிச்சு முடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 8:22-24 வசனங்கள் வரைக்கும்
பூமி
அப்போ கர்த்தர் இயேசுக்கு அப்புறம் வேற ஒன்னையும் குறையலையா? கேள்வி வருதா இல்லைங்களா? ஆனா வசனமே இருக்கு, அவருக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ற தேவன். ஆமா, ஆனா இங்க கர்த்தர் இயேசு கிளியரா சொல்றார், நான் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தம். அல்பா ஒமேகானா என்னன்னா கிரேக்க வார்த்தைகள், கிரேக்க பாஷையில் அந்த எழுத்துக்கள்ல முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து என்ன? ஒமேகா. எப்படி இங்கிலீஷ்ல ஏ, அப்புறம் என்ன இருக்கு? இசட். ஏ வந்து ஆரம்பம், இசட் வந்து முடிவு. புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் இருக்கும் போது அந்த கிரேக்க வார்த்தைகளுமே அங்க அங்க சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு, நானே ஆதி நானே அந்தம். சோ கர்த்தர் இயேசு ஏதோ ஒரு வகையினர், அவர் தான் முதல், அவர் தான் கடைசி. அவர்தான் முதல், அவர்தான் கடைசி. எதுல அவர் முதல், எதுல அவர் கடைசி அப்படின்னு நான் சொல்வதற்கு சொல்லவில்லை. தேவனுடைய நேரடியான சுத்திக்குல, நேரடியான சுத்திக்குனா தேவன் நம்முடைய சொந்த கைகள்ல சுத்திக்கள், அதுதான் என்ன சொல்றது, தேவனுடைய டைரக்ட் கிரியேஷன். தேவனுடைய நேரடியான சுத்திகள்ல முதல் முதல் அவர் யாருக்கான சுத்தித்தாரு? அது மாத்திரம் இல்ல, அவருடைய நேரடியான சித்தியில கடைசியில் அவர் சித்திக்கு யார்தான் அப்படின்னா என்ன? அதே அதே ஒன்னு வரும் நம்ம கோவம் தான் சொல்லுவோம், இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒரு வார்னிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லைங்களா? சோ அவரே முதல், அவரே கடைசியில என்ன அர்த்தம்னா, அவரை தவிர வேறு வேற யாரையுமே தன் சொந்த கையில சித்திக்கவே இல்லை. அது நான் தான் சொல்றாரு, இவரே என்னுடைய ஒரே பேரான குமாரன். சொல்லும் போல தேவன் சொல்றாருனா, கர்த்தர் இயேசு யாருனா, என்னுடைய சொந்த கையில நான் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியும் இவர் தான், கடைசி சிருஷ்டியும் இவர் தான். அப்படின்னா நான் இவருக்கு அப்புறம் யாரையுமே என்ன பண்ணல, என்னுடைய சொந்த கையில நான் சிருஷ்டிக்கவே இல்லை. இந்த மகிமை யாருக்கு மாத்திரமே பேரும் சர்வ லோகத்துல கத்ராஜியா இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான், யாருக்குமே இந்த மகிமை அங்க கிடையாது. உடனே ஒரு கேள்வி வரலாம், அப்போ மத்த சித்திகளா எத்திப்பதர்? ஆம், அவங்களையும் தேவன் தான் சித்தித்தார், ஆனா அவருடைய சொந்த கையில அல்ல. அந்த வார்த்தை தான் யாரு? கரெக்ட். மற்ற சகல சித்திகளே தேவன் யார் மூலம் தான் சித்தி பண்ணார்? இயேசு மூலம். என்ன கேள்விப்பார்? சும்மா கர்த்தர் இயேசு ரட்சகரா சொல்லுகிறார், பிதானா பிதாவுடைய மகிமை தெரியணும், குமாரனா குமாரின் மகிமை தெரியும். எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட மகிமை கனம் இருந்திருக்கு தேவன் திட்டத்தில் இருக்கு, அதை அப்படியே உள்வாங்கி நம்ம தேவன் நம்ம மகிமை பண்ணும். கர்த்தர் இயேசு தான் முதலும் கடைசியமான சித்தி. தேவன் நேரடியா சித்தித்தார்னா ஒரே ஒருத்தர் தான் கர்த்தர் இயேசு. மற்றவங்க எல்லாம் எப்படித்தான் சித்தித்தார்னா, கர்த்தர் இயேசு மூலமா என்ன பண்ற தேவன் சித்திக்கிறார். அப்படின்னா என்னன்னா, மற்ற சித்திகள் எல்லாம் தேவனுக்கு எப்படி வராங்கன்னா, தேவனுடைய மறைமுகமான சித்திகள், தேவனுடைய இன்டைரக்ட் கிரியேஷன். புரியுதுங்களா நான் சொல்றது? தேவனே தன் சொந்த கைகளுக்கு சித்திகள் எப்படி இருக்கு, அதே சமயத்துல சித்தித்திட்ட கர்த்தர் இயேசு கிட்ட, சரி நீங்க இனிமேல் மற்றவங்க என்ன பண்ணுங்க, சிருஷ்டி பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு? வசன வாசிங்க இருக்கு, யோவான் 1:13. வசனம்,
அவர்கள்
மறுபடியும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல். என்ன அர்த்தம்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஏதாவது சகலமும் சகலமும் பரலோகத்தில் இருக்கிற கேருபீன்கள், செராபீன்கள், தேவியோன்கள், கர்த்தத்துவங்கள், சிங்காசனங்கள் எல்லாமே, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர மண்டலங்கள், கேலக்சிஸ் எல்லாமே, அதே சமயத்துல பூமி, பூமியில் இருக்கிற சக்திகள் எல்லாம், பூச்சி செடி கொடி மரங்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாம், கட்டில மனுஷன் எல்லாமே யார் மூலம் தான் சித்திக்கிறார் பார்க்கிறோம்? அவர் மூலம். அவர் யாருக்கு சொல்கிறார்? நட்ராஜ்யா சகோதர சகோதரிங்களே, இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரே பேரான
குமாரன் என்று தேவன் வந்து கர்த்தர் இயேசுவை ஏன் சொன்னார்னா, கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அவர் தம்முடைய சொந்த கைகள்ல சித்தித்தார். மற்ற அனைத்தையுமே யார்தான் சித்திக்கிறார் பார்க்கிறோம், கர்த்தராகியா கர்த்தராகிய இயேசு சித்திக்கிறார்னா யாருடைய வல்லமையை தான் சித்திக்கிறார், பிதாவாகியா தேவன். அதனால நம்ம என்ன சொல்லலாம், மற்றவைகள் எல்லாரையும் கூட யார் சித்திக்கிறார், தேவன் தான் சித்திக்கிறாரு. ஆனா யார் மூலமா சித்திக்கிறாரு, கர்த்தராகியா இயேசு மூலமாக அங்க சித்திக்கிறதே நம்ம அங்க பார்க்கிறோம். இதையத்தான் அந்த ஒரு வசனத்துல நம்ம பாக்குறோம், நீதிமொழிகள் 8:30 வாசிங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாசின வசனம் தான். நீதிமொழிகள் 8:30. தமிழ்ல படிங்க முதல்ல பாருங்க, நான் அவர் அருகே எப்படி இருந்தேன், எல்லா பரிணாமத்தையும் படிச்சிருக்கலாம். அவர் பூமி பண்றதுக்கு முன்னாடி, சமுத்திரம் பண்றதுக்கு முன்னாடி, எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் அருகில இருந்துக்க எப்படி இருந்துக்க, எல்ல பிள்ளை நல்ல டிரான்ஸ்லேஷன், எல்ல பிள்ளைனா எப்படி இருந்துப்பாரு. அப்ப உடனே நான் அவர் அருகே சின்ன பிள்ளை இருந்தேன்னு மைண்ட்ல என்ன பிச்சு வருது, பிதா என்ன சுத்தி கூட்டிட்டு இருக்கிறார். அப்ப கத்திரையே சொல்லி இருக்கிறாரு, இத்தனோன்னு குழந்தையா அப்படித்தானே வருது இல்லைங்களா, ஏன்னா செல்ல குழந்தை இல்ல அப்படித்தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். அது சரியான டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப அருமையா வரும். எல்லா தேவரும் செஞ்சுட்டு இருக்கிறாரே, வானம் பூமி எல்லாம் பண்ணிட்டு இருக்க போது நான் அவர் அதுக்கு எப்படி இருந்தேன், நான் வசனம் வந்தீங்க பாருங்க, தென் ஐ வாஸ் தி கிராஃப்ட்மேன் அட் ஹிஸ் சைட். கிராஃப்ட்மேன்னா என்ன, அந்த செல்ல பிள்ளைக்கு இங்கிலீஷ் என்ன சொல்றாரு, செல்ல பிள்ளை செல்ல பிள்ளைன்னு நான் வரணும், தலைமை சகலத்தையும் ஒண்ணு பண்ணாரு, மன்னப்பா நான் எப்படி அவர் பக்கத்துல அந்த சகலத்தையும் உண்டு பண்ணக்கூடிய தலைமை சிற்பி நான் தான். அதுதான் தேவன் சகலத்தையும் ஒன்று பண்ண பண்ணுவதற்கு என்ன செஞ்சாருமா, முதல் முதல்ல தன் ஒரே பேரான குமாரன் கர்த்தர் இயேசுவ தன் சொந்த கையில சித்தித்தான், அவ்வளவுதான் சித்திச்சுட்டு முழுவதையும் குமாரன்கிட்ட கொடுத்து நீங்க செய் அவ்வளவுதான். இப்ப கர்த்தர் இயேசு அந்த பிரதான சித்தியாக இருந்து சகலத்தையும் தேவனுடைய வல்லமையில அவருடைய சித்தத்தின்படியே அந்த சித்தித்ததை நாம் அங்க பார்க்கிறோம். இதுதான் இந்த வசனத்தினுடைய அந்த அர்த்தம். அதாவது என்னன்னா, இந்த சர்வலோகத்தையும் சித்தித்தது தேவன்னா அவர் கூட இருந்த உடன் சிற்பியான கர்த்தராகியா இயேசு கிறிஸ்து சகோதர சகோதரிகளே. இப்போ கர்த்தர் இயேசுனுடைய அந்த விசேஷமான மகிமை குறித்து இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர்ல 1:5. பாத்தீங்களா, அந்த விசேஷமான கனம் இங்க ஒரு கேள்வி தான் கேட்கிறார், ஒரு கேள்வி தான் கேவன் யார் யார் பத்தி இந்த மாதிரி சொன்னாரா, என்னது ஏனெனில் வசனம் மறு வசனம் நீரனுடைய குமாரன், அப்புறம் இன்று நான் உண்மை ஜெனிப்பிட்டேன், என்னுடைய சொந்த கைகள்னால ஜெனிப்பிட்டேன், நான் உங்களுக்கு பிதா, நீங்கள் எனக்கு குமாரனா இருந்தீர்கள் என்று ஏவனே வேற யாருக்காவது சொல்லியிருக்கிறாரா, அப்படி என்ன இருக்கும், யாருக்குமே சொல்ல யாருக்குமா சொல்ல சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான். ஏன்னா அந்த மகிமை யாருக்கு மாத்திரம் தான் இருக்கு, கர்த்தராகியா அதனால அவரு தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவனால் நேரடியாக அவருடைய சொந்த கைகள் மூலம் சித்திக்கப்பட்டார் முதலும் கடைசியுமான சித்தி கர்த்தராகியா இயேசு. அப்போ கர்த்தராகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் இடையில என்ன மாதிரி உறவுன்னு சொல்லும் போது இதுதான் சகோதர சகோதரிகளே அந்த உன்னதமும் மகிமையும் கனமுமான அந்த உறவு. பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு பிதாவாக இருக்கிறார், கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறார்னா பிதாவுக்கு ஒரே பேரான சொந்த குமாரனாக இருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் நீங்க யோவான் சுவிசேஷம் முழுக்க நீங்க வாசிங்கன்னா
நூறு முறைக்கு மேல இயேசு தேவனை நோக்கி என்ன சொன்னார்னா, என்னுடைய பிதாவு, என்னுடைய பிதாவு, மை ஃபாதர், மை ஃபாதர், மை ஃபாதர். சும்மா சொல்வார், அவரே பிதாவா இருந்துச்சு, அவரே குமாரனா இருந்துச்சு, பிதாவே பிதாவே. பாருங்க, நம்மளுடைய சாதாரண மனுஷனுடைய ஞானத்தை எடுத்துக்கோங்க. பிதா எப்படி பிதாவா இருந்தோம், நூறு முறைக்கு மேல உச்சரிச்சுட்டே இருக்கிறார், பிதா பிதா பிதா, வார்த்தைக்கு வார்த்தை. ஏன்னா பிதாவுக்கும் குமாரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு சிந்தித்த அனைத்துமே யாருக்காக எதுக்காகன்னா, வருஷம் வார்த்தைங்க குலத்தேர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம்,
குமாரன் மாத்திரம் இருந்தாங்க, எவ்வளவு கோடி வருஷம்
இல்லையா? அதுக்கப்புறம் குமாரன் மூலம் தேவன் என்ன பண்ணினார், சர்வத்தையும் சிந்திக்க ஆரம்பிச்சார். எல்லாம் சிந்திச்சுட்டே இருந்தார். எவ்வளவு கோடி வருஷம் போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஒரு பாயிண்ட்ல என்ன சிந்தித்தார், இந்த பூமி கூட அங்க சிந்தித்து மனுஷனை உண்டு பண்ணி அவரை பரிபூர்ணமா வச்சு அந்த பரிபூர்ணத்துல மனுஷன் ஆயிட்டாரு. எழுந்து போய் சரிங்களா, ஒரு 4000 வருஷம் போய் சரிங்களா, அப்புறம் ஒரு 128 வருஷம் போல அது வரைக்கும் பரலோகத்துல பிதா கூட ஒரே பேராக குமார் என்ற மகிமையில இருந்த கர்த்தர் இயேசு என்ன ஆயிட்டார் பாருங்க, இந்த பூமியில மாம்சமா அங்க வந்தார். அந்த மாம்சமா வந்த அந்த திருப்பு தான் நீங்க சொல்றாரு அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு முதல் வசனத்துல என்ன பாம் படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை அதாவது கர்த்தர் இயேசு இருந்தார். இப்ப அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு, ஆனா தமிழ்ல தப்பு என்ன ஆச்சு, என்ன வார்த்தைங்க இல்ல இல்ல 1:14 அந்த மா அந்த வார்த்தை சரிய வருது இங்கிலீஷ்ல, and the word was made flesh, the word became flesh. புரியுதுங்களா, மாம்சம் ஆச்சுல என்ன இருக்கும், அதுவே ஆயிடுச்சு. ஆனா அதுவே ஆச்சா இல்ல, கரெக்டா சொல்லணும்னா அப்படி வார்த்தையாக வார்த்தைன்னா பிரியேசுக்கு முதல்ல இருந்த பேர், அப்படி இருந்த கர்த்தரே யார்தான் மாம்சம் ஆக்குனது, பிதாவாகியா பாருங்க, மாம்சம் ஆகுதுன்னா பிராணா ஆச்சுன்னு சொல்லலாம், ஆனா மாம்சம் ஆக்கப்பட்டுச்சுன்னா என்ன சொல்ல முடியும், அப்ப அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குது அதைய மாம்சம் ஆக்கினவர் இன்னொரு பேர் இருக்கிறார். அதான் இங்கிலீஷ்ல தி வேர்ட் வாஸ் மேட் ஃப்ளஷ், வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டுச்சு. அதாவது அப்படிப்பட்ட மகிமையில் இருந்த கர்த்தர் இயேசுவ அது எப்படி நம்மால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. தேவன் என்ன பண்ணார், சின்ன கர்ப்பம் வாங்கிட்டு மரியாவுடைய கர்ப்பத்துல அங்க வச்சு கர்த்தர் இயேசு அங்க பூமியில மாம்சத்துல அங்க பிறந்தார். சகோதர சகோதரிகளே, சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டா, சோ கர்த்தர் இயேசு பூமிக்கு மாம்சத்துல வரதுக்கு முன்னாடி எங்க இருந்துட்டார் பாருங்க, சாதாரண கேள்வி எவ்வளவு பெரிய பூமியில வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் எங்க இருந்தார், அதுக்குதான் என்ன பேசுறேன், யார் கொடுத்தா இருந்தார், பிதா வாங்கியா தேவன் கூட என்னவா இருந்தார், தலைமை சிற்பியா இருந்துட்டார். அப்படி ஒரே பேரான குமார் வந்து சர்வத்திய சிற்பி பண்ணிட்டு இருந்தார். எத்தனையோ மில்லியன் நாட்டுகள்ல வந்து இந்த பூமியுடைய வரலாறு ஒரு 7000 வருஷம் அங்கதான் இங்க மாம்சம் அங்க வர. என்ன நம்ம பாக்குறோம்னா, கர்த்தர் இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளே 3 நிலைகள்ல அவர் இருந்திருக்கிறார். அதாவது அவருக்கு 3 நிலைகள்ல 3 பிறப்புகள் அங்க இருந்தது. மொதல் பிறப்பு, மொதல் நிலை என்ன நிலைனா, பிதாவோட அவரு ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக அவருடைய வார்த்தையாக அவருடைய ஒரே பேரான குமாரனாக தேவன் அவரை சித்தி பண்ணார் பாத்தீங்களா, தன்னுடைய சொந்த கைகள்ல. அதுதான் கர்த்தர் இயேசுனுடைய முதல் பிறப்பு. ஆனா அது என்ன சரீரத்துல இருந்து அவர் கண்டிப்பா ஆவியின் சரீரத்துல. இதுதான் நம்ம பார்க்கிறோம், கோடான கோடி தூதர்கள் எல்லாருக்கும் முன்னாடி சித்திக்கப்பட்டார் கர்த்தர் இயேசு. இது அவருடைய முதல் பிறப்பு, தேவனுடைய நேரடியான சித்திப்பா அவர் சித்திக்கப்பட்டது அவருடைய முதல் பிறப்பு. ஆனா அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு என்ன பார்க்கிறோம், இந்த பூமியினுடைய ரட்சிப்புக்காக மரியாள் வயசுல மாம்சத்துல வந்தார். இது அவருக்கு 2வது பிறப்பு. இதெல்லாம் நான் வசனம் உங்களுக்கு போடணுங்கிற அவசியம் இல்ல சரிங்களா, வசனம் இருக்கு நீங்க படிச்சுக்கலாம். அது அவருடைய 2வது பிறப்பு. அந்த 2வது பிறப்புல அவர் எப்படிப்பட்ட ஜீவியா வந்தார், மாம்ச ஜீவியா மாம்சத்துல வந்தார். அப்படி வந்து 33 வருஷம் வாழ்ந்து மறிச்சு 3வது நாள்ல என்ன உயிர்த்து எழுப்போது, அதுக்கு 3வது பிறப்பு. 3வது பிறப்பு எந்த நிலைமைக்கு போனார்னா, பிதாவினுடைய அறியாமையின் நிலைமைக்குள்ள பிரவேசித்தார். இதுதான் பாருங்க நம்ம சொன்னோம், 3 நிலைகள் 3 பிறப்புகள். முதல்ல ஒரு ஆவிக்குரிய தூதர் நிலையில இருந்தார், அப்புறம் மாம்சம் பிரம்மான் நிலைக்கு வந்தார். உயிர் செல்லும் போது பிதாவுக்கு ஈக்குவலா திவ்ய சுபாவம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர் அந்த திவ்ய சுபாவம் போனார். இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் இயேசுவின் கனம் வகிமை ஒரு சொட்டு நாம குறைக்கல, குறைக்க முடியாது. உண்மையே நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்குவோம் கர்த்தர் இயேசு எப்பேற்பட்ட மகிமையில் இருக்கிறார். திவ்ய சுபாவம் வார்த்தையே தெரியாது யாரும், ஆனா அந்த நிலைமையில தான் கர்த்தர் இயேசு இருக்கிறார். அந்த நிலைமையாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், யாருக்கு மாத்திரம் சொந்தம் இதா வாக்கியம் தேவனுக்கு மாத்திரமே. அந்த நிலைமைக்கு இப்ப கர்த்தர் இயேசு அவருக்கு சரிசமமா அவருடைய வலது பாரிசுல இருக்கிறார். அது அவருக்கு மூன்றாவது இறப்பாக அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதுதான் நாம் என்ன சொல்லலாமா, கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்புகள் பற்றி நாம் அவங்க சொல்லலாம். இவ்வகையில பார்க்கும் போது கர்த்தராகிய இயேசு பிதாவினுடைய ஒரே பேராக குமாரனா இந்த மூன்று நிலைகளிலுமே இருக்க அப்படி இருந்தாலும் கூட அவர் பாருங்க இன்னைக்கும் கர்த்தர் இயேசு பிதாவுக்கு ஈக்குவலா உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய சொந்த மகிமைக்கு இணையான மகிமை இருந்தாலும் அவர் எப்போதும் எப்படித்தான் இருக்கிறார் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டவராகவே இருக்கிறார். நாம் சொல்லல, நாம் சொன்னா நம்ப வேண்டாம் இல்லைங்களா. வசனம் சொல்லணும், வசன வார்த்தைங்க அங்க ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம். ஒருவர் ஸ்திரீக்கு யார் தலையா இருக்கிறாங்க, புருஷன் தலை. ஒருவர் புருஷனுக்கு யார் தலை, கிறிஸ்து தலை. ஆனா கிறிஸ்துக்கு யார் தலை, தேவன் தலை. என்ன பேசுகிறார், தலை தலை தலைனா என்ன, புருஷனுக்கு ஸ்திரீக்கு புருஷன் தலைனா பாருங்க, ஸ்திரீக்கு மேல் அதிகாரத்துல யார் இருக்கிறாங்க பார்க்கிறோம், புருஷர்கள் இருக்கிறாங்க. ஜெர்னிக்க முடியுதா, ஏன்னா இன்னைக்கு இதுக்காக பயங்கர கோஷ்டி பூஜெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அக்னித்தனம் பேசிட்டு இருக்காரு முழு அன்புல, இதுதான் இந்த விருது போல சந்ததிக்கு ஏற்கனவே தேவன் அமைச்சுட்டார். இன்னைக்கு ஆறாம் மகன் சாப்பிட்டாரோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆடு உருவாச்சு. நீங்க இந்த நிலைமையில இப்படித்தான் இருக்கணும். ஆனா என்னன்னா ஸ்திரீக்கு புருஷன் தலைனா ஸ்திரீக்கு மேல் யார் இருக்கிறாங்க, புருஷர்கள் இருக்கிறாங்க. புருஷர்களுக்கு மேல யார் இருக்கிறாங்க, எப்போதுமே மேல உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறதே வசனங்கள் அங்க வெளிப்படுத்துவது பார்க்கிறோம் சகோதரர் சகோதரிகள். இந்த தேவனே ஒரே சரான குமாரனாக முதலும் கடைசியுமான நேரடியான சிருஷ்டிப்பாக சர்வத்துக்கும் சொந்தக்காரராக கர்த்தராகிய இயேசு இருந்து பூமியில மாம்சத்துல பிறந்து மறுபடியும் மாம்சத்துல மறுச்சு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு திவ்ய சுபாவத்துக்கு போய் பிதாவின் வலது பாரசத்துல இருந்தாலும் அவர் யாருக்கு கீழ்பட்டவராக இருக்கிறார், பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டவராகவே இருப்பதை நம்ம பார்ப்போம். இப்ப நாம சில வசனங்கள் நாம தொடர்ந்து கவனிக்க போறோம். இந்த வசனங்கள்ல என்ன மாதிரி வசனங்கள்னா, இயேசு தான் பிதா அல்லது இயேசுவே தான் தேவன் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்வதற்கு காரணமாயிருக்கிற சில வசனங்கள், அந்த வசனங்களை நாம் அங்க வாசிக்கலாம். ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். நீங்க முதல் வசனம் யோவான் 8 அதிகாரம் 56-58 வசனங்கள் வாசிங்க.
முன்னமே
நான் இருக்கிறேன். கர்த்தர் இயேசு சொன்ன இந்த வார்த்தை அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப பாத்தீங்களா கர்த்தர் இயேசு தான் யாரு, பிதாவாகிய தேவன். எப்படி இது ஏற்றுக்கொள்றது, இது எப்படி இந்த மாதிரி ஏன் நினைக்கிறாங்கன்னா, அந்த வார்த்தை பாருங்க, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். வந்து தேவகின்னு கேட்கிறாங்களா, சரி நான் எகிப்து ஜனகிட்ட போறேன் எந்த தேவன் சார்ந்து வரேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது உங்க பேரு, அதுக்காக என்ன சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் போய் சொல்லு. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா போய் சொல்லு, ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ ஆம் தட் ஐ ஆம். யார் கிரேனமா இருக்காங்க,
குமாரனை
நோக்கி யார் பேசுறா, பேசுறாரு இதாமாகிய தேவன் தன் குமாரனாகி இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு, தேவனே உங்கள் சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. பாருங்க அப்படி ஆச்சரியம், இதாமாகி தேவனே கத்தேசுதான் சொல்றாரு. இது ஆச்சரியம் இல்ல, ஆச்சரியமா இருந்தாங்களாம், ஆச்சரியம் நமக்கு ஆச்சரியமாவே. ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ பூனை குட்டி போச்சுனா என்ன குட்டியது? குட்டி பூனைன்னு சொல்லாதீங்க. பூனை குட்டி போச்சுட்டாரு என்ன குட்டிதான்? அது பூனை குட்டிதான். புலி குட்டி போச்சுன்னா புலி குட்டிதான். சிங்கம் குட்டி போச்சுன்னா சிங்கம் குட்டிதான். தேவன் அது நான் சொல்லல, அது தேவனுடைய தோட்டம் எப்படிதான் இருக்கணும். அது கூட தேவன் குட்டி தேவன். ஏன் உங்களுக்கு அது வரும்? ஏன் நம்ம ஜனங்கள் பேச சொன்னீங்களா எஜமான், அவர் எஜமானுடைய பையன் எது சொல்லுவாங்க? பக்கத்துல இருந்துப்பாரு சும்மான்னா அவருடைய பையன் பேச கூட மாட்டார். நடந்து வந்தாலே எடுத்து சொன்னாங்க சின்ன பையன் சின்னஜமா. சர்வ வல்லமையில தேவனுடைய குமாரன் தேவன் இல்லையா? தேவன் தான். ஏன்னா சாத்தான் கூட யார் தான்? இந்த பிரபஞ்சத்தின் தேவன். சிலருக்கு வயிறு தேவன் சொல்றாரு பாருங்க. எல்லாம் இருக்கு, எல்லாம் பார்க்கணும். நம்ம வசனத்துல எல்லாம் பார்க்கணும். நிறைய வசனங்கள் பார்க்காம ஒரு கோட் நம்ம தெரிஞ்சுக்கணும் முடியாது. தேவன் ஏன்னா ஒரு சர்வ வலிமையில தேவனே குமாரன் சாத்தானே தேவன்னு தேவன் சொல்றாரு. பாருங்க என்ன ஆச்சரியம் இல்லைங்களா. அப்புறம் இன்னும் நாம சில உதாரணங்கள் பின்னாட்கள்ல நம்ம அங்க பாப்போம். நிறைய பேரு தேவன் இவரு அவருக்கு தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்றது அங்க பாப்போம். கத்திர இயேசு உண்மையில தேவன் தான். ஆனா நல்லா புரிஞ்சு அவர் பிதாவாகிய தேவன் இல்ல. எப்படி? அந்த வசனத்தை தொடர்ந்து வர, அந்த வசனத்தையே தொடர்ந்து வர.
என்ன
மாறி பாத்தீங்களா? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். யாருக்கு? கத்திரியேசுவர் தேவனா தான் இருக்கிறார். ஆனா அவருக்கு மேல யார் இருக்கிறார்? ஒரு தேவன். கண்டிப்பா அந்த தேவன் யார் தான் பார்க்கிறோம்? இதாவாகிய பாத்தீங்களா, அந்த டிஃபரன்ஸ் இருக்கணும். கிளியரா நம்ம பார்க்கணும். இவ்வளவு தெளிவா இவ்வளவு ஷார்ப்பா மனுஷன் எல்லாம் பேச முடியாது. நம்ம என்னதான் பண்றோம்னா தேவ ஞானத்தை பகிர்ந்து பார்க்க ஆகணும். இந்த சத்தியமே தேவனுடைய, எந்த மனுஷனுக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த மாபெரும் சத்தியம் தந்திரமான இருந்தால அப்படியே மறைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அந்த வெளிச்சமே அங்க இருக்க தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது தவாய்க்குல தான் நாம இன்னைக்கு இங்க உட்காந்து கேட்டிருக்கோம். சர்வலோகம் பார்த்துட்டு இருக்குல்ல, நம்புறீங்களோ நம்பலையோ, எதேச்சியா நடக்கலாம் அப்படின்னா நினைக்காதீங்க. தயவு செஞ்சு ஏதோ எல்லாரும் எங்கேயோ என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏதோ டைம் பாஸ் இல்லவே இல்லை. பரலோகத்தின் பார்வை இந்த கிளாஸ் இந்த ஜனங்களின் இந்த ட்ரூத்ல நடக்கிற ஒரு ஒருத்தர் மேல தான் இருக்கு. அவங்க கண் இவருக்கு மேல தான் இருக்கு. உலகம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தேவன் பார்க்க போறார். இப்ப பார்க்கவே மாட்டார். அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கு. முதல்ல இந்த ஒரு வாய்ப்பு இந்த நோக்கம் நிறைவேறும் பூமி அதுதான் போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. நாலு தவறு சாதாரண ஜனங்கள் நம்மளுடைய உலகத்துல ஒரு காசு கூட மடிக்க மாட்டாங்க. நமக்குள்ள வச்சிருக்கிற சத்தியம் தேவன் வச்சிருக்கிற சத்தியம் மரண பரியந்தம் ஜீவன் கொடுக்கும். நம்ம தேவன் அவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கும். நினைச்சு பாருங்க, சர்வ வல்லமையில தேவன் அவருடைய ஒரே தரான குமாரன் அவங்கள் பற்றின மாபெரும் உண்மைகள், மேதைகளுக்கு ஞானிகளுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் நாம பார்த்துட்டு இருக்கோம்னா சாதாரணம். முதல்ல அந்த உணர்வு வேணும். நெஞ்சு டச் பண்ணணும். சாதாரண விஷயம் இல்லை. நன்றி சொல்லணும் நம்ம தேவன். இங்க நம்ம கத்த இயேசு பத்தி நம்ம அங்க பார்த்துருக்கோம். இன்னைக்கு வாய்ப்பு இல்லை ஒரே பிரச்சனை படிச்சு முடியும் இப்ரேயர் 1:8
நீர் ஆதிக்க பூமியை அஸ்திவ
போதும் போதும். அப்ப இந்த வசனத்துல நம்ம உண்மையா கற்றுக்கிறோம் அந்த யோகான் 1:1 பத்திர விஷயம். அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு. சரிதான், கர்த்தர் இயேசு கூட எப்படித்தான், அவர் கூட யார்தான், ஒரு தேவன் தான். ஆனா என்னன்னா அவருக்கு மேலும் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வந்து அவருடைய பிதாவாகிய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை கர்த்தர் இயேசு மீண்டும் அங்க உறுதிப்படுத்துறார், எனக்கு மேல என்னுடைய பிதா இருக்கிறார், அவர் தான் எனக்கு தேவன், நான் அவருக்கு குமார் அப்படின்னு அந்த உண்மையை வேறொரு இடத்துல அவரு விளக்கி சொல்றாரு. எங்கன்னா யோவான் 20:17 வசனம். யோவான் 20:17 ஆமா, இந்த சம்பவம் நடந்து பார்க்கிறோம். கத்ராகி இயேசு உயிர் சென்றதுக்கு அப்புறம் அந்த மரியாதை காட்சி தரும் பொழுது இந்த சம்பவம் நடக்கும். சாதாரண வசனம் இல்ல, இன்னொரு மாதம் சத்தியத்தை நாம் தெரிஞ்சுக்கொள்ள போறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த மரியாதை மாதிரி கத்திரி ஏற்றி சொல்றார், மரியே என்னை என்ன பண்ண வேண்டாம், போடாத, ஏன்னா நான் இன்னும் நாள்ல மகிமைப்படல, நான் முதல்ல என்ன பண்ணணும், அது வசனம் வாசிக்கிப்போம். அப்புறம் நீ யார், இந்த கத்தர் இயேசுவின் சகோதரர்கள் அவருடைய தெளிவாகுதா, டிஃபரன்ஸ் எதுவும் இல்லையில. நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீ என் சகோதரர்கள் இருக்கிட்டா போ. இங்க கத்தர் இயேசுவின் சகோதரர்கள் என்று சொல்லப்படுறது யார், சீஷர்கள். நான் என் பிதாவின் இருந்திருக்கோ உங்கள் பிதாவின் இருந்திருக்கோம். என்ன கதையில சொல்றாருனா, எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், நான் என் பிதாவின் இருந்திருக்கோம் சொல்லிட்டு இன்னொரு சீக்கிரம் சொல்றாரு பாருங்க. அவர் வேறு யாரும் இல்ல, அவரு தான் யாருக்கும் பிதா, உங்களுக்கும் பிதா. ரொம்ப ஆழமான விஷயம். நான் என் பிதாவின் இருந்திருக்கோம், உங்கள் பிதாவின் இருந்திருக்கோம், அப்புறம் என் தேவன் இருக்கிறோம். சொல்லு போனக்கு என்ன சொல்றாருனா, எனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் இருந்திருக்கோம், அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் உங்களுக்கும் தேவன், அவர் தான் உங்களுக்கும் தேவன். அவர்களுக்கு இந்த வசனத்துல கிளியரா புரியுதுங்களா, என்ன புரியுதுன்னா, முதல் ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா, கர்த்தர் இயேசுக்கு மேல ஒரு பிதா இருக்கிறார், கர்த்தர் இயேசுக்கு கூட யாருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தான் தேவனால் பிதாவாகிய தேவன். இப்ப அது மாத்திரம் புரியல, எக்ஸ்ட்ராவா என்ன புரியுதுன்னா, இங்க பாருங்க அவர் சொல்றாரு, என் பிதா தான் உங்கள் பிதா, என் தேவன் தான் உங்கள் தேவன் தான். இப்ப இந்த உங்கள் லிஸ்ட்ல யார் வரா, நாம் நாம் தான் யார், சபை இல்லைங்களா, அதாவது கர்த்தர் இயேசு உண்மையான சீஷர்கள். அப்போ சீஷர்களுக்கும் அவருக்கும் ஒரே பிதானா, சீஷர்களும் அவருக்கும் அவரும் யாரு, அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சு சொல்றீங்களா, அப்படி சும்மா சொல்றீங்களா, புரியுதுங்களா, அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் ஒரே பிதானா. அப்போ அவரும் சீஷர்களுக்கும் என்ன உறவு இருக்கு, அப்ப ஏன் தப்பா சொல்லலாமா, சீரியஸான விஷயம், ரொம்ப லைட்டா அப்படி சொல்றோம். அப்ப ஏன் அப்பா சொல்லலாமா, அண்ணாவ சகோதரர அப்பா சொல்லலாமா, இந்த வார்த்தை ரொம்ப சீரியஸ், சகோதரர அப்பா சொல்லலாமா, தேவன் சொல்லலாமா, நீங்க சத்தியங்கள் ரொம்ப ஆழம், ரொம்ப பயப்பட வேணாம், என்னமோ பேசிட்டே போறாரு, ஒண்ணு வேணாம், அருமையான சத்தியம் நான் பார்த்துருக்கோம். அந்த உண்மையான டிவைன் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற உறவுகள் பற்றி அங்க பேசணும். சர்வல்லமையில தேவன் பிதாவாகி தேவன், கர்த்தர் இயேசுவுக்கு அவர் தான் பிதா, அவர் தான் தேவன். கர்த்தர் இயேசு எவ்வளவு அருமையா சொல்றாருன்னா, அந்த தேவன் தான் உங்களுக்கும் தேவன், அவர் தான் உங்களுக்கும் பிதா. அப்படி பார்க்கும் போது நீங்களும் நானுமே எப்படி தாக்குறோம், ஒரே பிதாவுக்கு கீழே வந்திருக்கிற சகோதரர்கள் ஐக்கியம். அதனாலதான் சொல்றாரு, பிரியே என் சகோதரர்கள் இருக்கல நீ போய் சொல், என் பிள்ளைகள் சொல்ல, என் சகோதரர்கள் கிட்ட அங்க போய் சொல். இது நம்ம புரிஞ்சுக்க போதே நமக்கு கண்டிப்பா அந்த வர கேள்வி என்னன்னா, நம்ம கர்த்தர் இயேசுவை என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, என்ன அப்பா என்று சொல்லக்கூடாது, பயப்பட வேண்டாம். இன்னும் ஆனா ரொம்ப ஆழமான விஷயம் தங்கி பண்ணிடுவோம். நம்ம கர்த்தர் இயேசுவை அப்பா சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம அந்த அன்பு அதெல்லாம் அப்படியே இருக்கணும், அவருக்கு எப்படித்தான் சொல்லணும் அதுதானே நம்ம பார்க்கலாம் வசனத்தின் படி. ஆனா அவர் நமக்கு யாரு இருக்காரு, அப்பா இல்ல. புது சித்திகள் தேவனுடைய பிள்ளைகள் ஜீவன் நமக்கு யார்தான் கொடுத்துருக்கா, பிதாவாகியா தேவன் தான் அங்க கொடுத்துருக்கா. புரியுதுங்க? இது ஒருவேளை நீங்க இன்னொரு வசனம் வாசிங்க, இது ஒருவேளை கர்த்தர் இயேசு நம்ம சகோதரன் சொல்றதா, அது மனுஷுக்கு ஜீர்ணிக்க முடியல பிரதர் அப்படின்னா ரசனை வாசிங்க. எப்படியே இரண்டாம் அதிகாரம் 11 வசனம், நல்லா படிக்கிறோம் கத்ராஜி இயேசு. அப்புறம் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் அவருடைய சரீரமாகிய சபை யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறாங்க, பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறதுனால, இதனால இதுனால் ஒன்லி பை இதனால தான், அதாவது பரிசுத்தம் செய்கிற கர்த்தர் இயேசுவும் செய்யப்படுகிற அவருடைய சரீரமாகிய சபையும் பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறதுனால அவர்களை, அதாவது சபைய ரொம்ப முக்கியம், அவர்களே யார, பாவிகள். நம்ம பாவிகளா நீதி மாட்டலாம், பாவிகள். இந்த பாவிகளை சகோதரர் என்று சொல்றதுக்கு பாவமே இல்லாத அவர் வெட்கப்பட இல்லை. எவ்வளவு பெரிய சாத்தியம் தெரியுமா, நம்ம எல்லாம் தேவனால ஏற்றுவாங்க நினைச்சு பார்த்துக்கு ஒண்ணும் இல்லாதவங்க, ஆனா பாவம் ஒண்ணும் இல்லாத கர்த்தர் இயேசு இப்படிப்பட்ட பாவிகளை என்னுடைய பிதாதான் இவங்களே ஒன்று பண்ணிருக்கிறாங்க ஒரே காரணத்தினால நம்மளை சகோதரர் என்று சொல்றது. அவர் என்ன பண்ணல, இப்ப நீங்க நாமோ யோசிங்க வைக்க பண்ணலாமா, இல்ல அவர் நம்ம சகோதரர், நம் பிதாவாக்கிய தேவன் நம்ம எல்லாருக்குமே அங்க பிதா வாழ்க்கிறார். இந்த வருஷம் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க, இது ஒரு மாதிரமே தான் இந்த வருஷம் நமக்கு அங்க வெளிப்படுத்து. இதாவது தேவன் தான் கர்த்தர் இயேசுவுக்கும் நமக்கும் ஜீவன் அளித்தா இதா வாழ்க்கிறார். அந்த வகையில கர்த்தர் இயேசுவும் நாமும் அந்த சகோதரர்கள் தான், சகோதரர் சகோதரிகளே. ஆனா அப்படி சொல்வதன் மூலம் கர்த்தர் இயேசுவின் மகிமை நம்ம ஒரு சொட்டு கூட என்ன பண்றது இல்ல, அங்க குறைக்கிறது கிடையாது. ஆனா தேவனுடைய தெய்வீக ஏற்பாடுல பிதாமையார் அவருக்குரிய கனம் மகிமை என்ன, குமாரனையார் அவருக்குரிய கனம் மகிமை என்ன, இவங்களுடைய சுத்தமான கிருபை என்ன, அப்பா எல்லாம் என்ன இருப்பாரு, காலமே ஆயிருப்பாரு. ஆனா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் யாருக்கா தாங்கி நடத்திட்டு இருப்பா? அப்பா சாம்பல் இருந்துச்சு, அந்த மூத்த பையன் தான் அந்த அந்த சாம்பல் தான் தாங்கிட்டு இருப்பார். புரியுதுங்களா? அந்த மூத்த பையன் இந்த கடைசி பையன் யார் தான்? அண்ணன் தான். ஆனா 35 வயசு இருக்கிற அண்ணாவை சின்ன குழந்தை பார்த்து என்ன கூப்பிடும்? அவர் அண்ணன் வீடு வெளியே போயிட்டு வந்தானா வாடானா சொல்லுவோம். என்ன சொல்லுவாரு? நீங்க நல்லா கவனிச்சிருக்கிறேன், கிராமத்துல அந்த மாதிரி வயசுல மூத்தவங்களை என்னன்னு சொல்ல மாட்டாங்க, ஐயா சொல்லுவாங்க. ஐயா தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட யாருக்கு ஈக்குவலா வைக்கிறாங்க அவங்க? தங்களுடைய அப்பாக்கு ஈக்குவல். ஏன்னா உண்மையே அதுதான், அப்பாக்கு பின்னே முழு குடும்ப பாரம் யார்த்தா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அண்ணன்கள் தான் சுமந்துட்டு இருப்பாங்க. எந்த ஸ்தானத்துல இருந்து அந்த குடும்பத்தில் தந்தை ஸ்தானத்துல இருந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அப்படிப்பட்ட வயசுல மூத்த அண்ணாக்கல ஐயா என்று நம்ம அழைக்கிறது வழக்கம். ஆனா நல்ல கவனிங்க, என்னதான் தந்தை ஸ்தானத்துல இருந்து வழி நடத்தினாலும் அவர் தந்தையா இல்ல? அதுதான் இப்ப அந்த மூத்தவருக்கு அந்த இளையவர் என்ன பண்ணுவார்? மிகப்பெரிய அப்பாக்கே கொடுக்குற மரியாதை கொடுப்பாரா இல்லையா? கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா இவருக்கு பிறந்ததுல இருந்து ஒரு வேலை ஒரு வருஷம் இருந்து அப்பா மறுத்து போயிருக்கலாம். யார்தான் அப்பா ஸ்தானத்துல பார்த்துட்டு இருப்பாரு? மூத்த அண்ணன் தான் பார்த்துருப்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அந்த தந்தைக்கு சரிசமமான மரியாதை கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாலும் அவர் தந்தை இல்ல. இந்த தாட்டை நம்ம யாருக்கிட்ட வைக்கணும்? கத்ராஜியா அவர் நமக்கு சகோதரன் தான். அப்படி சகோதரன் சொல்லிட்டாலே அவர் நம்ம சகோதரா பார்த்து ஒரு தந்தை ஸ்தானத்துல நம்ம வைக்கிறோம். பயங்கர உயர்ந்த மகிமை. அப்படி வச்சா கூட அவர் யார் இல்லை பார்க்கிறோம். நமக்கு பிதா இல்ல, தந்தை இல்ல. இதுதான் இந்த வருஷத்தினுடைய ஆழமான அந்த கருத்து சொல்றது சகோதரி. அப்போ தேவனுடைய சர்வசக்திக்கும் உதர் பேரான நேரடியான ஒரே சக்தியான கத்ராஜி இயேசு, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு எப்படி இருக்கிறார்? அதாவது அவருடைய சரீரமாகிய சபைக்கு எப்படி இருக்கிறார் பார்க்கிறோம். உலகத்துக்கு இல்ல. இந்த பாயிண்ட் கூட நோட் பண்ணுங்க. அவர் உலகத்துக்கு ஏன்னா இல்ல, சகோதரர் கிடையாது. உலகத்துக்கு 1000 வருடம் அர்ப்பணிச்சுல அவர்தான் என்ன பண்ணுவார்? ஜீவன் கொடுக்கறதுனால உலகத்துக்கு அவர் என்ன ஆயிடுவார்? நித்தியா பிதா ஆயிடுவார். சபைக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுப்பாங்க இந்த பாயிண்ட். சபைக்கு அவர் எப்படி இருக்கிறார் பார்க்கிறோம். ஒரு மூத்த சகோதரி. இதெல்லாம் பிக்சரா நம்ம புரிஞ்சு கொள்ளுங்க. சென்டிமெண்ட் பேசிக்க கூடாது. தேவனுடைய திட்டத்துல அப்பா ஏசப்பா அப்படி சொன்னா தான் மனசு நிரம்புது அப்படின்னா அவர் பாவமா பார்ப்பாரு. ஏன்னா நல்ல போதகரே சொன்னோன்னு அவர் கோவம் வந்துச்சு. பயங்கரமா என்ன யார் நீ நல்லதான் சொல்ற? ஒருவேளை நான் நல்லதாக இருந்தேன்னா அந்த குவாலிட்டிக்கே காரணம் யார் தான்? என் அப்பா தான். அவர் ஒருத்தர் தவிர யாரும் நல்லவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கத்தேசுவின் மனநிலை அதுதான் ஒரிஜினல் மனநிலை. என்னை நல்லவன்னு கூட சொல்ல வேணாம். என் அப்பா தவிர ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. ஒருவேளை நான் நல்லவனா இருந்தேன்னா அது அவரு எனக்கு கொடுத்த கிருபை. அந்த பேரு கன மகிமை அவருக்கு தான் போனோம். எனக்கு இல்ல, எனக்கு முன்னாடி பேசாத இப்ப போய் இவரை போய் நம்ம பிதா சாந்தி வச்சு அப்பா சொல்றேசுக்கு துளி கூட அது விருப்பம் இல்லை. இறக்கப்பட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அறியாமையில வசனத்தின் ஞானம் இல்லாம ஒரு இருக்குள்ள இருந்து கூப்பிடுறவங்களதான் பார்த்துட்டு அமைதியா இருப்பாரு சகோதரர் சகோதரி. அப்போ இது பாருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஆழமான உறவை வந்து அந்த வெளிப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னொரு விஷயம் அது நம்ம வாசிக்கலாம். மற்ற 25:40. ஆமா சரிங்களா. அப்போ அங்க நாம பாக்குறோம் அந்த சிறிய சகோதரர்கள் கூட அவருக்கு அங்க 1000 வருட அரசாட்சியில அங்க வரான். உலகத்தின் ஜனங்கள் கூட ஒரு வகையில சிறிய சகோதரர்கள் தான். ஆனா அது நம்ம 1000 வருட அரசாட்சி பார்வையில பார்க்கும் போது அவரே அவங்களுக்கு ஜீவன் கொடுக்க போறாரு. முன்னாடி அந்த வசனம் நம்ம அங்க வாசிக்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இந்த வசனம் நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். யோவான் 1:1. இப்போ நம்ம இன்னொரு வசனம் குழப்பக்கூடிய வசனம் அதுதான் தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 9:6 வாசிங்க. ஆ வல்லமையுள்ள தேவன் நித்தியா பிதா. பாரு இந்த இந்த பேரெல்லாம் யாருக்கு சொன்ன மாதிரி பார்க்கணும். இந்த வசனம் யாருக்கு எடுத்து பேசுற வசனம்? நமக்கு ஒரு பாலகர் பிறப்பார், கத்ராகியா. இப்ப கத்ராகிய இயேசு பத்தி பேசும் போது அவருக்கு என்னென்ன பேரெல்லாம் வருதுன்னா, வல்லமையுள்ள தேவன் நித்தியா பிதா. இந்த ரெண்டு வார்த்தைகள் ஜனங்களுக்கு எல்லாம் தோன்றலாம். அப்ப அவர் தான் பிதாவாகிய தேவன். புரியுதுங்களா நான் சொல்றது? அவருக்கு வல்லமையுள்ள தேவனும் பேருக்கு நித்திய பிதானும் பேர் இருக்கிறதுனால அப்ப இவர் தான் யாரு? பிதாவாகிய தேவன் நினைச்சுக்கிறான். ஆனா இந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம அங்க பார்க்கணும். இப்ப கர்த்தர் இயேசு வந்துட்டு ஒரு வல்லமையுள்ள தேவனா சகோதர சகோதரிகளே, இங்க கத்திரியே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 1:17 வசனம். என்னன்னா இங்க வல்லமையுள்ள அங்க தேவன், சரிங்களா? அப்போ அது சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதாவாகிய தேவன் மாத்திரம் தான் அப்படி சொல்லும் போது கத்திரியேசன் அப்படி சொல்லலாமானா அவர் கூட வல்லமையுள்ளா தேவன் தான். ஏன்னா இங்க நம்ம வசனம் வாசிக்கிறோம் எங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 வசனம் வாசிங்க. பாருங்க, இங்க இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார் சொல்லப்படுறாங்க பாருங்க? சாத்தானே, சாத்தானே தேவன் அங்க சொல்றோம். இன்னொரு இடத்துல நீங்க வசனம் வாசிங்கன்னா, அதாவது யாத்திராகம் 7:1 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மோசஸ் கூட அங்க தேவனாக இருப்பார்னு வசனம் வாசிக்கிறோம். வசனம் வாசிங்க கொஞ்சம் பாருங்க. பாருங்க, சரிங்களா? அப்போ இங்க மோசஸ் கூட யாருங்களா சொல்றாரு? ஒரு தேவன், அதாவது வல்லமை உண்டா, அங்க வல்லமை உள்ளவங்க, மைட்டி இன் பவர், அதிகாரத்துல வல்லமையில் அதிகமா இருக்கிறவங்கள வசனத்துல தேவன் என்று சொல்வது அங்க வழக்கம். அப்படி பார்க்கும் போது வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற ஏற்றி சொல்றது ஆச்சரியம். அவர் கூட உண்மையிலே ஒரு தேவன், ஏன்னா சாத்தான் தேவனா இருக்கிறார், மோசையோட ஆரம்பித்து தேவனாக இருக்கிறார். இருக்க போல கத்திர ஏற்றம் கூட யாருக்கான்? வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் மாத்திரம் இல்ல, அவர் கூட யாராயிருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா உண்மையிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் யாருக்கா சொல்ல முடியும்? பிதாவாகிய தேவன் தான் நாம் சொல்ல முடியும். ஆனா கத்திர ஏற்று சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்ல, என்னவான தேவன்? வல்லமையுள்ள தேவன் தான். ஆனாலும் உயிர்த்தலுக்கு பின்னே கத்திர ஏற்று யாராயிருக்கிறாரு? ஆமா, ஏன்னா சொல்றாரு, மந்தை 78 உயிர்த்தலுக்கு பின்னே இதோ வானத்திலும் பூமியிலும் உள்ள தற்கால அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லும் போதே கத்ராகி இயேசு கிறிஸ்துவம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய பிதாவுனால அந்த சர்வ வல்லமைக்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது நமக்கு அது தெரியும். அதனால வல்லமையுள்ள தேவன் என்று கத்திர இயேசு சொல்றது அவரை பிதாவாகிய தேவன் என்று நினைப்பதற்கு காரணமா நாம் நினைக்க கூடாது. நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை எழுதி கத்திர இயேசு என்ன சொல்றாரு? நித்தியா பிதா. ஏன் கத்திர இயேசு நித்திய பிதா? பாருங்க, நித்திய பிதா கத்திர இயேசு சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்க? இவர் தான் பிதாவாகிய தேவன் அப்படின்னு. கத்திர இயேசு எப்போ நித்திய பிதா ஆகிறாரா? 1000 வருட ஆசாட்சியில மறித்து போன எல்லா ஜனங்களையும் கத்திர இயேசுவும் அவரோட கூட மகிமையில இருக்கிற சபையை தான் என்ன பண்ணுவாங்க? ஜீவன் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? உயிர்த்து எழுப்புவாங்க. பொதுவாகவே யார்தான் பிதானா, யார் ஜீவன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பிதா. இப்ப உலகத்தின் ஜனங்களுக்கு 1000 வருட ஆசாட்சியில ஜீவன் கொடுத்து உயிர்த்து எழுப்புற அதிகாரம் கத்திர இயேசு பெற்றிருக்கிறதுனால அப்போ அவங்களுக்கு கத்திரியே என்னவா இருப்பார்? ஆமா, நித்தியா பிதாவாக இருப்பார். அப்போ வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளும் கத்திரி இயேசுக்கு சொல்றது எந்த வகையும் பிதா வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் இல்லைங்களா? நித்திய நித்திற்கும் எல்லாருக்கும் பிதாவா இருக்கிறதோட என்ன இல்ல, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் கூட. இது கத்திரி இயேசுக்கு அவர் தேவனுடைய திட்டத்துல அப்பப்ப கிடைக்கிற மகிமைகளை அங்க வெளிப்படுத்துது. அவ்வளவுதான் சகோதரர் சகோதரிகளே. சரி, இப்ப நாம இன்னொரு வசனத்துக்கு நாம வரலாம். யோவானே 14:7 முதல் 9 வசனம் வரைக்கும் என்னை பார்த்தா என் பிதாவை பார்த்தவா. இப்ப பாருங்க, மனுஷன் கூட யார் பிரயணத்தா சிருஷ்டிக்கப்பட்டார்? தேவனுடைய பாவத்தேன் வரைக்கும் அவரு கூட யாருடைய ஜராசுதான்? ஆதாமே தேவனுடைய ஜராசுதான். பரலோகத்துல நிறைய ஜராசு இருக்கிறாங்க, ஏரோதீன்கள் செராபீன்கள் தேவர்கள் எல்லாம் யாருடைய ஜராசுதான். ஆனா என்னன்னா, இருக்கிற ஜராசுலயே பெஸ்ட் ஜராசு யார் தான்? கத்திர ஏசுதான் சொல்லிருந்தாரு. என்ன பார்த்தா நீங்க யார் பண்ண மாதிரி இதாவாங்க? அதுக்கு நம்ம என்ன புரிஞ்சு கூடாது? இவர் தான் பிதாவே புரிஞ்சுக்கிறது தப்பு. ரொம்ப சிம்பிள், சரியாக அங்க நாம புரிஞ்சு கொள்கிறோம். சரி, இப்ப நாம முக்கியமா ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம். கர்த்தர் இயேசு பூமியில பிறந்தார், மரியாளுடைய வயசுல. அப்ப அவருக்கு என்ன பேர்? ஆனா மரியாள் வயசுல பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வார்த்தையாக தேவனின் ஒரே பேரான குமாரனாக சர்வத்தையும் சிருஷ்டித்தார், தலைமை சிருஷ்டியாக எத்தனையோ யுகங்கள் தேவர் கூட இருந்தார். அப்பா அவருக்கு என்ன பேர்? அப்பா அவருக்கு என்ன பேர்? முக்கியமான கொஸ்டின் கேட்கிறோம். இது நாம தெரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்ப அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வசனம் வாசிங்க. அப்போ அவர் இருந்த நிலைமை யோவான் 1:1 தான். மறுபடியும் நம்ம போறோம், வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை பாருங்க, அதாவது சர்வத்துக்கும் முந்தின பேருமானவரா கர்த்தர் இயேசு பிதா கூட இருந்த போது அவரை தேவன் எப்படி சொல்றாரு? வார்த்தை. வார்த்தையா என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசு இன்னொரு வார்த்தை. அவர் ஆதியில எப்படி இருக்கிறாரு? வார்த்தை. யாருடைய வார்த்தையா இருக்கிறாரு? தேவனுடைய. அப்படின்னா என்ன பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிளு, ரொம்ப சிம்பிள். ஈரோட்ல ஒரு கிளாஸ்ல அவர் வார்த்தையா இருக்கிறாருன்னு சொன்னவங்க ஒரு கிளாஸே கேட்டு வரதில்லை. எல்லாரும் ஏற்று போய் நீங்க தேவனுடைய வார்த்தைன்னு கொடுத்தீங்க. அவர் எப்படி வார்த்தை? அந்த வேர்டு வார்த்தைன்னு என்ன அர்த்தம்? தேவன் என்ன நினைக்கிறார், என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யக்கூடியவர் மாத்திரம் இல்லை, தேவனுடைய சகலத்துக்கும் பிரதிநிதியா இருந்து தேவன் சார்பில் பேசினவரும் யார் தான்? பழைய ஏற்பாட்டு காலம் முழுசும் தேவனுடைய சார்பாக பூமியில வந்து பேசுனதெல்லாம் யார் தான்? தேவனுக்கு வாய் மாதிரி இருந்து பேசுறது யார் தான் பார்க்கணும்? கர்த்தராகியா அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அங்க இருக்குது. எங்கெல்லாம் நம்ம படிக்கிறோம்னா வசன வாசிங்க, யாத்திராகம் 3:2 இல்ல.
யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மகிமையில
சும்மா சாதாரணமா வந்துட்டு பேட்டிக்கு போயிடலாம் என்ன பண்ணாரு. ஆனா அவர் வந்த மாதிரி பேசுற மாதிரி காமிச்ச மாதிரி நடக்குது பேசுறாங்க, அங்கிருந்து பேசுறாங்க. இதெல்லாம் யாருன்னா தேவன் சார்பில் வந்துட்ட கர்த்தருடைய உதாரணத்துக்கு மோசே கிட்ட, அப்புறம் வேற யாரு கிட்ட நாம சொல்லலாம், அதாவது இது சொல்லலாம் நம்ம ஆபிரகாம் கிட்ட ஒரு வசனம் வாங்கி, ஆபிரகாம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 15-16 வசனம்.
வேற
மிகாயல், மிகாயல் ஒருத்தர் வேற யாரு கேக்குறது? பேர் பேருக்கு எத்தனை தூதர்கள் தூதர்கள் ஊர் மட்டும் எத்தனை தூதர்களுடைய பேர் தெரியும் நமக்கு? கேப்ரியல் பேர் தெரியும், அப்புறம் மிகாயல் பேர் தெரியும், நெக்ஸ்ட் லூசிபர். இப்ப இந்த மூணு பேர்ல தான் இருக்கும். இந்த மூணு பேர்ல கர்த்தர் இயேசுவை யாருக்கு குறிக்கலாம்? கண்டிப்பா லூசிபரா இருக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா லூசிபர் என்னாயிட்டார் செயல்பட்டு கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பேர் என்ன? அவர் ஒரு தூதர் நிலைமையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த அவருக்கு என்ன பேர் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பைபிள் போய் தேடும் தேடும் போது பைபிள் நம்ம பொதுவாக எவ்வளவு பேர் தான் தெரியும்? மூன்று பேர் தான், கேப்ரியல், லூசிபர், மிகாயல். இதுல கேப்ரியல் இருக்க முடியாது, ஏன்னா பிறந்ததுக்கு அப்புறமே கேப்ரியல் காட்டி இருக்கிறார். லூசிபர் இருக்க முடியாது, ஏன்னா லூசிபர் சாதாரணம் போயிடா. இல்ல ஒருத்தர் யாரா இருக்கிறார்? அவருக்கு வந்து மற்ற தூதர்களுக்கு பயன்படுத்தாம ஒரு விசேஷமான பேர் பயன்படுத்தணும். என்ன பேர்னா? யூதா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். யூதா ஒன்பதாம் நாலாம் அதிகாரம் பதினாறாம் இல்ல இல்ல ஒன்னு தெஸலோனிக்கேயர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் இது யாருடைய வருகையை குறிச்சு பேசுற வசனம்? கர்த்தராகிய இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில் வரும்போது எந்த சத்தம் ஒலிக்க சொன்னாரு? பிரதான தூதனுடைய சத்தத்தோடு இறங்குவார். அப்ப கர்த்தர் இயேசு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார் அப்படிங்கும் போது அந்த பிரதான தூதனை யார் தான் பண்றோம்? கர்த்தராகிய புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பிரதான தூதன் கர்த்தர் இயேசு, அவருடைய பேர் என்ன வார்த்தை பார்க்கிறோம் பூமியில வர்றதுக்கு முன்னாடி? பிரதான தூதனாகிய மிகாயேல். அந்த பிரதான தூதனாகிய மிகாயேல் யாரும் வந்தா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம்னா சகோதரர் சகோதரிகளே, பார் தேவன் தன்னுடைய நேரடி நேரடியான சிருஷ்டி பார்த்து சிருஷ்டித்து அவருடைய ஒரே நேரம் குமாரனா அவருடைய வார்த்தையா கர்த்தருடைய தூதனாக அவர் செயல்பட்டார் பாருங்கிறே. அப்படி செயல்பட்டு இருந்த போது அவருக்கு என்ன பேர் இருந்துச்சு? பிரதான தூதனாகிய மிகாயேல். வானத்துல அதுதான் அந்த ஆர்டர்,
பிரசாத குருநாகிய மிகாயேல், யார் சொன்னா சக்கராஜியா இயேசு கிறிஸ்து,
அவருக்கு கீழே நெத்தியா இருக்கிறார் லூசிபர். இவர் தான் என்ன வாய்ந்தார் சாத்தான் ஆயிட்டார். இவருக்கு கீழே யார் வராங்க?
கேப்ரியல் அங்க வருகிறார். இதுதான் அந்த ஹெவன்லி டிவைன் ஆர்டர். பிதாவாகிய தேவனுக்கு அப்புறம் பிரதான குருநாகிய மிகாயேல் அவர் தான் யார் பார்க்கிறோம் இப்போ நம்முடைய மகிமையின் சக்கராஜிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் வந்து லூசிபர், அதுக்கப்புறம் அப்போ கர்த்தர் இயேசுனுடைய பேரு, அதாவது மாம்சத்துல அவர் தோன்றுவதற்கு முன்ன என்ன பேருனா அவர் இந்த தூதன் நிலைமையில இருந்தார். ஆனா சகோதர சகோதரிகளே, மனசுல கொஞ்சம் கூட நீங்க வருத்தப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. ஏதோ நம்ம ரசிகர ஒரு தூதன் லெவலுக்கு நம்ம அங்க குறைச்சிட்டோம் நீங்க நினைச்சாங்க. பட் ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மையான வெயிட் நம்ம கொடுக்கிறோம். உண்டாக்கப்பட்டவை எல்லாமே அவருக்கென்றும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்படும். மிகாய சூதனா பிரதான சூதனா பிதாவுக்கு நெக்ஸ்ட்னா சாதாரண இடம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரண இடம் நமக்கு அந்த வார்த்தையுடைய இம்பாக்ட் புரியறதில்ல. பிரதான சூதன் மிகாயம்னா யார் புரியறதில்ல. தேவனுக்கு நெக்ஸ்ட் பரலோகத்துல யாருனா பிரதான சூதனாகிய மிகாய உன்னதமான நிலைமை. அதுல நம்ம எந்த வகையிலும் கத்திரியேசனுடைய மகிமை நமக்கு குறைக்கல, குறைக்க முடியாது, முடியவே முடியாது. ஆனா பாருங்க, அவர் பிரதான சூதான மிகாயலா இருந்தான்னு சொன்ன அதே தானம் என்ன சொல்றோம், அவர் மாம்சம் ஆக்கப்பட்டு பூமியில வந்து மறிச்சு உயிர் தெரிந்து எங்க இருக்கிறார் சொல்றோம். பிரதான சூதன் மிகாயலாவே இல்ல, இந்த நிலைமை அதுக்கு மேல ஒருத்திருந்தாரு சிதாவாகியா தேவன், அந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சரியா கேட்கணும், சித்தப்பாயலாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம ரட்சகர் நமக்காக ஜீவன் விட்டவர், நம்முடைய தலை மகிமை ஒரு சொட்டு நாம குறைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்ம உண்மையான மகிமையை அவருக்கு கொடுத்தோம். கர்த்தர் இயேசுன்னு சொல்லும் கர்த்தர் இயேசுவா பாக்குறவங்க இது கொடுக்க மாட்டான், மிஸ் பண்ணிடுவான். கர்த்தர் இயேசு இப்போ பிதாவின் வலது பாரிசத்துல அலியாவின் சுபாவத்துல திவ்ய நிலைமையில இருக்கிறார், அவங்களுக்கு அது புரியல. அது நம்ம அது நம்ம கொடுக்கணும். அப்போ இது எந்த விதத்திலையும் கர்த்தர் இயேசுவை நம்ம குறைச்சு நம்ம சொல்லவே இல்லை சகோதர சகோதரிகள். ஆனா இது சத்தியம். அவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையா இருந்தார், கர்த்தருடைய தூதனா இருந்தார். அப்படி இருந்த போது அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அது பிரதான தூதன் மிகாயேல். அந்த பிரதான தூதன் இருந்தா அவர் ஒருத்தர் தான் வருவார், யாருமே வர முடியாது. தூதர்களையே பிரதான், அதுதான் நம்ம அந்த பாட்டோம். அந்த நிலைமையில இருந்துதான் அந்த நிலைமையின் மகிமையை அவர் துறந்துட்டு பூமிக்கு மாம்சம் சரீரம் எடுத்துட்டு அங்க வந்தார். ஒரு வகையிலயும் நம்ம குறைக்கல, மாறாக நம்ம பார்க்கும் போது ஆழமா சிந்திச்சோம்னா அவருக்கு உண்மையான கண்ண மகிமை நம்ம இது வசனங்களின் மூலம் அங்க நாம் கொடுக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ சோ இந்த கர்த்தர் இயேசுனுடைய அந்த நாமம் பிரதான தூதனாகிய மிகாயேல் என்று வாசிக்கிறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். தானியேல் 12 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறோம். தானியேல் 12 பாருங்க, உங்களுடைய ஜனத்தின் புத்திரருக்காக அக்காலத்துல எழுப்புகிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல், அந்த பெரிய அதிபதியாகி மிகாயேல் நம்ம பாக்குறோம் பாரு. இன்னொரு இடத்துல இதே மிகாயேல் குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்னா தானியேல் 10:13 வாசிக்கிறேன். சொல்ற அதாவது தானியேல் தேவர்கிட்ட ஜெபம் பண்ற விஷயங்களை விளக்குவதற்காக பர்வாங்கும் யார் வர்றாங்க வரும்போது கேப்ரியல வந்து ஒருத்தர் கட்டுட்டார். அவர் யாராமா? பெர்ஷியா அதிபதி. யார் பெர்ஷியா அதிபதி? பெர்ஷியா அதிபதி என்ன? பெர்ஷியாவா என்ன? பெர்ஷியா பூமியில இருந்த ஒரு ராஜ்யம். அதனுடைய ராஜா யாரா இருப்பாரு? மாம்சத்துல இருக்க ஒரு மனுஷன். பாருங்க, மாம்சத்துல இருக்கிற ஒரு மனுஷனு புரியுதுங்களா கேப்ரியல் தூதனோட நடந்து போட முடியுமா? போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நீங்க பெர்ஷிய அதிபதிங்கிறது யார குறிக்குதுன்னா, அந்த பூமிக்குரிய மாம்சத்துல இருக்கக்கூடிய அதிபதியாகி பெர்ஷிய ராஜாவுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற சாத்தானுக்கு அடையாளம். புரியுதுமா? சாத்தான் கிடையாது. அதாவது என்ன சொன்னாங்க, நீ தேவனுக்கிட்ட ஜெபிச்ச, ஜெபிச்ச உடனே தேவன் உனக்கு என்ன சொன்னார், பதில் கொடுத்து அனுப்புனார், நான் தான் எடுத்து வந்தேன், ஆனா நான் வர வழியில் என் கூட யாரை வந்து மோதிட்டான், பெர்ஷிய அதிபதி ஆகியா, பெர்ஷிய அதிபதி மோதிட்டார். அதாவது யார் பெர்ஷிய அதிபதி? லூசிபர். வேற யாரு லூசிபர்? பாருங்க, அந்த பரலோகத்துல இருக்கிற வல்லமையெல்லாம் மூணு பேருக்கு பெற்று நடந்துருப்பார். கேப்ரியல் வரும்போது யார் தடை பண்றா? யார் தடை பண்றா? லூசிபர் தடை பண்றார். ஏன்? இங்க ஜெபம் பண்றது தேவ மனுஷன் தானியல். தேவன் அவருக்கு சில ரகசியங்கள் வெளிப்படுத்துறார். அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தும் போது அது யாரும் புரிகிறது இல்ல, சாத்தானுக்கு பிடிக்கிறது இல்ல. உடனே கேப்ரியல் கிட்ட வந்து சாத்தான் அந்த சண்டை போடும் போது, அந்த சண்டை எவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு? 21 நாள். அந்த சண்டையில கேப்ரியல் எதுவும் ஒத்துக்கிறாரு, என்னால அந்த சாத்தான் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல அப்படி சொல்லும் போது, அப்ப அதுலயே புரியுது, அப்ப கேப்ரியல் யாரும் பவர் இல்ல. வல்லமையில குறைவா இருக்கிற கொஞ்சம் அதிகமா இருக்கிற வந்து ஆக்கிரமிக்கிறார். இது நம்பிக்கை இருக்குமே பார்த்தே இருக்கிறது யார் வராங்க முந்தைய நிலைமையில இருக்கிறாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு பேர் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நீங்க வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. என்ன பேர் இன்னொரு பேரு? பிரகாசம் உள்ளிவெள்ளி நட்சத்திரம். ஏன்னா இருக்கும் இப்படி ஒரு பேர் அவரே இருக்கா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரகாசம் உள்ள இடிவெள்ளி நட்சத்திரம். வெளிச்சம். அப்புறம் அதிகாலை, அதிகாலை எது கிடையாது? அதிகாலை எது கிடையாது? ஒரு நாளினுடைய துவக்கம். துவக்கம் அது ஒரு துவக்கம். விடிவெளினா எது கிடையாது? ஒரு புதிய துவக்கத்துக்கு அடியாகும். கத்திரேசு தன்னை பற்றி சொல்லும் போது, நான் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். ஒரு துவக்கம் மாற்றம் இல்ல, ஒரு விசேஷமான துவக்கம். அதுதான் சொல்றேன். நான் ஒரு நட்சத்திரம் வேற அங்க சொல்றாரு. பொதுவா நட்சத்திரம் நம்ம யாருக்கும் சொல்லுவோம், சூப்பர் ஸ்டார் இல்லைங்களா, சினிமா நட்சத்திரங்கள், ஸ்போர்ட் ஸ்டார், அதாவது ரொம்ப விசேஷமானவங்களுக்கு நாம சொல்றோம். கத்திரேசு தன்னை பற்றி சொல்லும் போது, நான் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம்னா நான் ஒரு விசேஷமான துவக்கத்துக்கு துவக்கம் என்று அனுப்பிச்சு. கத்திரேசு எப்படி அந்த விசேஷமான துவக்கம் சொல்லலாம்? எந்த வகையில் அவர் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம்னாங்களே, அது நமக்கு நல்லா தெரியும். கத்திர இயேசு தான் தேவனுடைய நேரடியான சித்திப்பின் என்ன பார்த்தோம். அதே சமயம் அவர் தான் அந்த நேரடியான சித்திப்புக்கு கடைசி. தேவனுடைய நேரடியான சித்திப்புக்கு துவக்கமா யார்தான் இருக்காரு? கர்த்தர் இயேசு. அவரே எப்படியும் இருக்கிறாரு, முடிவாகவும் இருக்கிறார். அதனால சொன்னாரு, நான் எப்படி இருக்கிறேன், தேவனுடைய விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன். பைபிள்ல கர்த்தர் இயேசு மாத்திரம் இல்ல, இன்னொருத்தர் அவர் கூட விடுவெளி நட்சத்திரம் தான். அவர் யாரே வசனம் வாசிங்க, ஏசாயா 40:14 12 வசனம். யாரது? ஆமா, இங்கிலீஷ்ல How art thou fallen from heaven? Oh, Lucifer, son of the morning. Lucifer, who is it? Satan. So, Satan is the name of the son of the morning. Vidivelli in Natchatram. Acharya Markali. So, Paralagatthi, who is the Vidivelli in Natchatram? Let's say, one is Kataraya, Yesu, another is Kataraya. Now, Kataraya, Yesu, Vidivelli in Natchatram, that is one Visheshmana, Tuvakam. எத்தனைக்கில விசேஷமான துவக்கம்? தேவனுடைய நேரடியான சித்திப்புல முதல், அதாவது நேரடியான சித்திப்புக்கு அவர் என்னவா இருக்கிறார்? துவக்கமா இருந்தா அதனால அவர் என்ன சொல்றார்? விடிவெளியில் நட்சத்திரம். லூசிபர் எந்த வகையில வந்து விடிவெளியில் நட்சத்திரம்? சாதாரணமான ஆளுங்க அதனால தான் அவரு கூட ரொம்ப முக்கியம். அவரு கூட ஒரு துவக்கம் தான். என்ன துவக்கம் தெரியுமா? வெறிட்டு தேவனுடைய மறைமுகமான சித்தின்ல யார் பஸ்து? லூசிபர். நினைச்சு பாருங்க, தேவனுடைய நேரடியான சித்திப்பு கர்த்தர் இயேசு, அவருடைய மறைமுகமான சித்திப்புல ஒரு விசேஷமானவரா வந்த லூசிபர் என்ன இருக்கிறாரு? சாத்தானா போயிடுவார். புரியுதுங்களா? இப்ப பரலோகத்துல ரேங்க் பண்ணுங்க, யாருக்கு? பிதாவாகியா தேவன். அவருக்கு கீழே நெக்ஸ்ட் யார் இருப்பான்? இப்ப இயேசு கிறிஸ்து கீழே யார் இருப்பான்? அதுவே அவருக்கு உண்மையான மகிமை அங்க சேர்க்கிறது.
தேவன் பற்றின ஞானத்துக்குள்ள அதை நம்மை வெளிநடத்துவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகள்.
அப்போ பிதாவாகிய தேவன் அங்க இருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து அந்த தேவன் பற்றின சாட்சியே தான் இந்த பூமியில நமக்கு கொடுத்தார். முஸ்லிம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அதாவது பழைய ஏற்பாட்ட பிதாவாகிய தேவன் யார் பத்தியே பேசிருப்பாருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பத்தியே பேசிருப்பார். புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரன் யார் பத்தியே பேசிருப்பார், பிதாவாகிய தேவன் பத்தியே அங்க பேசிருப்பார். கிரியேஷன் நமக்கு மத்தியில இருந்து அங்க அந்த ஊழியம் செய்யும் பொழுது அவர் சத்தியங்களின் மூலம் தேவன் பற்றியே தான் நமக்கு அங்க சொல்லிட்டு இருந்தார் சகோதரர் சகோதரிகளே. ஆனா அப்படிப்பட்ட தேவனை குறிச்சு ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்துறார் சொல்லிட்டு ஒருத்தரும் ஒருபோதும் கண்டதில்லை. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, இவ்வளோ ரெண்டு கிளாஸ் பின்னால இல்லைங்களா, நம்ம என்னத்தான் தெரிஞ்சிருக்கிறோம், தேவனுடைய வல்லமை பரிசுத்தா ஆவி அந்த ஆய்வம் மனுஷனுக்கு வந்தா அந்த மனுஷன் என்னெல்லாம் செய்யலாம் அதுதான் தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த அந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய சொந்த ரட்சகர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜன் அவர் எப்படி இருக்கிறார் அது நாம தெரிஞ்சிருக்கோம். ஆனா இன்னும் நாம் யார் பார்க்க, இவருக்கே சிதாவானவர் நம்முடைய சர்வ வல்லமில்லா தேவன் நினைச்சு பாருங்க. கர்த்தர் இயேசு உண்மையான அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதுவே நமக்கு தகிக்கிற வெளிச்சம். அவர் பார்க்கும் போதே நம்ம தான் தாங்க முடியலன்னா நினைச்சு பாருங்க, அவருக்கும் பிதாவாகிய தேவன் நம்முடைய தேவன், அவருடைய பிதா நம்முடைய பிதா, யார் எப்படி இருப்பார், எப்படிப்பட்டவர், அவருடைய சகம் மகிமை என்ன, அவருக்கும் பிதா குமாரனுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு, இதெல்லாம் நாம இன்னும் பார்க்கல சகோதர சகோதரிகளே. ஆனா வசனத்துல என்ன சொல்றா, அவருடைய மடியில இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை என்ன பண்ணிருக்கிறார், வெளிப்படுத்தி கர்த்தரையே சொல்றா வெளிப்படுத்திருக்கிறார் குமாரன் பிதாவாகியா தேவன். அப்போ கர்த்தருடைய வசனங்கள தான் நம்ம போய் நம்முடைய பிதாவாகிய தேவனே நம்ம புரிஞ்சு கொள்ள போறோம். ஆனா அவரை பற்றி நம்ம படிக்கும் போது யோவான் 17:3 கர்த்தரையே சொல்றாரு வசனம், கடைசி வசனம் அவர் கர்த்தராகி இயேசு ரொம்ப அருமையான வார்த்தை சொல்றார். எப்படி சொல்றார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். தேவன் எவ்வளவு பேர் சொன்னார் கர்த்தர் இயேசு, பாயிண்ட் எல்லாம் கவனிங்க, ஒன்றான மெய் தேவன் தாய்க்கிறார் கர்த்தர் இயேசு சொல்றார். அந்த தேவனையும் அவர் அறிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னையும் அறிவதே என்ன சொல்றார். ரெண்டு பேர் பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு, கர்த்தர் இயேசு பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஆனா அந்த ஒன்றான மெய் தேவன் நம்முடைய பிதா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸா சொல்லிட்டோம்னா அப்பா, அவர் யாரு எவரு எப்படிப்பட்டவர் அவருடைய மகிமை என்ன, அதை நாம் இன்னும் பார்க்கல சகோதரர் சகோதரிகளே. ஆனா கர்த்தர் இயேசுவின் சாட்சி அவர் ஒருவரே நமக்கு தேவன். என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு வருஷமா கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டோம், இப்ப அந்த தேவன் பேசிக்கிறா சொல்றீங்களா, அதாவது என்னன்னா நம்முடைய இன்சியல் என்னன்னு சொல்ல முடியுமா, அவங்களால என்ன இன்சியலா இருக்கலாம், அவர் தான் நமக்கு இதா நம்ம இன்சியல் என்ன என்ன சொல்றீங்க, இன்சியல் பாரு பேர் பேர் பாருங்க. அப்ப இன்சியல் என்ன வரணும், அது ஒய்யா ஜேவா ஹெச்சா ஐயா என்ன எதுவுமே அங்க தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம அடுத்த வாரம் சகோதரர் மத்தியில நம்முடைய ஒன்றான மெய் தேவன் வல்லமையில தேவன் கர்த்தர் இயேசுனுடைய தேவன் அவரை குறித்து அந்த கிளாஸ் மத்தியில எடுப்பார் சகோதரர் சகோதரிகளே. இதோடு நம்ம இப்படியா இந்த முயற்சியில முடிவுக்கு தான் நம்ம வருகிறோம். அப்போ நம்ம ஆரம்பிச்ச போது திருத்தவம் பார்த்தோம், மூவர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவர் இல்ல, வருத்த சாதாரணவர் என்று யாருமே இல்ல. அப்போ இரண்டாவது வகுப்புல நம்ம பிதாவும் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று ஆரம்பித்தாலும் இங்க கூட என்ன தெரியுது, பிதா இருக்கிறாரு குமாரன் இருக்கிறார், ஆனா ரெண்டு பேரும் சமமாக எல்லாம் இல்ல. பிதா பிதா தான் அவருடைய குமாரன் சத்ராஜிய இயேசு கிறிஸ்து அங்க நாம் தெரிஞ்சு கொண்டோம். இப்ப தேவன் என்று சொன்னோம்னா சர்வ வல்லமையில தேவன் சொன்னா எவ்வளவு பேசா இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர். அந்த தேவன் குறிச்சு அடுத்த வாரம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சகோதர சகோதரிகளே, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு உபதேசம் ஆடி வேறு கூட நம்ம சொல்லலாம். இது ஏன் நம்ம வந்து ஒரே நாள்ல நம்ம இருக்கணும்னா, நம்ம வந்து கடந்த நாட்கள் இருக்கிற அனுபவங்களுக்கு நம்ம போகணும். என்னன்னா முதல் நேரத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, உண்மைதானே, உண்மை சத்தியம். அது நம்ம சொல்லி பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை நம்ம சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வாரம் கிளாஸ் வாங்க சொல்லும்போது நிறைய பேர் நேராங்க, இவன் ஆவியானவரை என்ன சொல்லி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதற்கு மேல இருக்கிற விசேஷமான சத்தியங்கள் கேட்கறதுக்கு என்ன அவங்களுக்கு மனசு தான் போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாயிடுச்சு, நம்ம என்னதான் ரெக்வஸ்ட் பண்றோம், 53 கிளாஸ் என்ன பண்ணுங்க அமைதியா வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்களுக்குள்ளேயும் பருப்பு சாதியில் நீங்களும் தேவனுடைய ஜனங்கள் தான். நாங்க ஏமாற்ற முடியுமா, ஏமாந்து என்ன பண்ண போறோம், என்ன நோக்கம் இதுக்கு ஏமாத்தி புரியுதுங்களா. ஒருவேளை இந்த சன்னதியிலிருந்து உங்களை தவறி போகிற வார்த்தை பேசினா நான் போகும்போது போய் தேட முடியாது, எனக்கு உறுதியா தெரியும், உங்க நம்பிக்கை இருக்கு, நான் உயிரோடு இருக்க முடியாது. அந்த வேலையை நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஜனங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டாயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு கூட நம்ம கிளாஸ் பாதினஞ்சு ஸ்டெப் ஆயிருக்கு, ரெண்டு கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்தாவி அதுக்காக தேவத்தை நம்ம செதுக்கணும். நம் ரட்சகன் கர்த்தர் இயேசுவின் உண்மையான தன்மையை பத்தி புரிஞ்சுட்டோம். அவருடைய நேற்று, அவருடைய இன்று, அவருடைய நாளை நாம் புரிஞ்சிருக்கோம். பூமிக்கு வருது முன்னாடி எப்படி இருந்தார், பூமியில இருந்த போது எப்படி இருந்தார், இப்ப எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறார், தெளிவாக நாம் அங்க பார்த்திருக்கிறோம். கண்டிப்பா அவர் நமக்கு இதா இல்லை, அது உறுதியா சொல்றோம். அவர் அப்பா என்று நாம் அழைக்க கூடாது, அவருக்கு புரிய பிடிக்காது, அவர் நம்முடைய சகோதரர், அவருக்கும் நமக்கும் ஒரே தேவன் ஒரே பிதா. இது உங்களுக்கு பொருத்தலாம் இருக்க வேணாம். கர்த்தர் இயேசு நம்மை சகோதரர் என்று கூப்பிடுறதுக்கு வெட்கப்படல, வசனம் வச்சிருக்கிறோம், அதை நீங்க பிலீவ் பண்ணணும். வைராக ஆனா ஒரு சந்தேகத்தான் நம்ம வைக்கணும், அந்த மரியாதை அப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவருக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் என்ன ஆகாது, அது ஏற்றார். ஆனா சுத்த கிருபை தேவன் சாட்சியம் தந்திருக்கிறார் நம்மை அவர் அவர் சகோதரர் என்று கூப்பிடு, அது நாம புரிஞ்சுக்கோம். அது மாத்திரமில்ல, அவர் ஒரு பிரதான தூதனாக இருக்காரு என்று சொல்லும் போது பிளைண்டா இயேசு தூதன் போய் சொல்றாரு, பிரதான தூதன் மிகாயேல் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் காட் சொல்லிடும், தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லிடும், கர்த்தருடைய தூதனார்த்து சகலம் செய்த சிருஷ்டி தான் நாம் சொல்லிடுவோம். அது மாத்திரமில்ல, இப்போ தேவனுக்கே அவருடைய சமமான நிலைமையில் இருக்கிறார் என்று தான் மாத்திரமல்ல இந்த பிதாவையும் குமாரனையும் மற்றும் இந்த மெய்யான சத்தியத்துல நீங்கள் மேன்மேலும் விளக்குறதற்கு எல்லாருக்காகவும் எங்களுக்கு தனிப்பட்ட நான் வைக்கிறோம் சகோதர சகோதரிகள். இந்த நாள்ல விசேஷமான நாள்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மத்தியில எனக்கும் தேவன் கிருபியாய் வாழ்க்கை தந்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருடைய ஒத்துழைப்புக்காகவும் கூட நன்றிகளை நான் ஏற்போம். விசேஷமா இதனுடைய அற்பான ஒரு உபசரிப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இது நீங்கள் தேவன் செஞ்சிருக்கிறீங்க, தேவன் உங்களை தொடர்ந்து எல்லா விதத்திலையுமே அந்த ஆட்சி முடித்து அவர் தேவன் சாமி பொறுமையோடு நம் யாவரையும் அத்துப்பெருப்பதாக.